சகோதர நேவில் உங்களுக்கு நன்றி. சபையோரு காலை வணக்கம். இன்றைக்கு இங்கே கூடாரத்தில் இருப்பது நன்றாய் உள்ளது. நான் சகோதரன் நேவில் அவர்களை இந்த காலையில் ஒரு கால் பேச வைக்கலாமா என்று எண்ணினேன். நான் இன்றிரவு அதை செய்ய முயற்சிப்பேன். அதன் பின்னர் நான் பின்னால் பார்த்தபோது இந்த காலைக்கான ஒரு ஞாயிறு பள்ளி வேதப்பாட பாடம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. என்ன ஒரு அதாவது கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் இந்த ஞாயிறு பள்ளி வேத பாடம் நடத்த முயற்சிப்போம். இப்பொழுது நான் இங்கு வந்தது முதற்கொண்டே கிட்டத்தட்ட இப்பொழுது 2 வாரங்கள் ஆகிவிட்டன. நீங்கள் புரிந்து கொண்டுள்ளபடி ஊழிய களத்தில் நான் மிகவும் சோர்வுற்றிருக்கிறேன். நான் உண்மையாகவே மேற்கொண்டு செல்ல முடியாதபடி உண்மையில் களைப்புற்று போய்விட்டேன். ஆகையால் ஒரு சிறு ஓய்விற்காக நான் இங்கு வர வேண்டியதாயிற்று. எனவே நான் பிறந்த இடமான கென்டக்கியில் உள்ள வுல்ஃப் கிரீக் டேம் என்ற இடத்தில் கிட்டத்தட்ட 3 நாட்கள் நான் ஓய்வெடுத்துக் கொண்டேன். அப்பொழுது நான் இப்பொழுது அற்புதமாய் இருப்பதை உணர்கிறேனே, நான் அருமையாய் இருக்கிறேனே என்று எண்ணினேன். நான் வீட்டுக்கு திரும்பியவுடன் என்னை சந்தித்த முதல் சிறிய காரியம் வருமான வரியினால் உண்டான ஒரு அரசாங்க விவகாரமாயிருந்தது. அப்பொழுது நான் மீண்டும் முற்றிலும் இலைகுலைந்து போய்விட்டேன். எனவே என்னை இளைப்பாற செய்ய இன்னும் 1 வாரம் அல்லது 2 வாரம் தேவைப்பட போகிறது என்பதை நான் தெளிவாய் உணர்ந்தேன். என்னுடைய ஊழியமோ இப்பொழுது மாற்றத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. நான் திட்டமிடப்பட்ட கூட்டங்களையோ உடையவனாயில்லை. அந்த காரணத்தினால்தான் நான் ஒரு விதமாய் தனிமையாய் அடுத்த சில வாரங்களிலும் ஓய்வெடுத்துக் கொள்ள, முழுமையான ஓய்வினை எடுத்துக் கொள்ளவும் கர்த்தர் பேரில் காத்திருக்கலாம் என எண்ணினேன். இங்குள்ள ஜனங்களாகிய உங்களில் அநேகர் பண்டைய காலத்தவர்கள், நீண்ட காலமாகவே எங்களோடு இருந்து வருகிறவர்களாகிய நீங்கள் கர்த்தர் நமக்கு என்ன கூறியிருக்கிறார் என்பதையும் அவர் என்ன செய்வதாக கூறினாரோ அதை எப்பொழுதுமே அவர் நிகழ்த்தி காட்டியுள்ளார் என்பதை நினைவில் வைத்திருப்பீர்கள். இங்கே சபையில் துவக்கத்தில் நாம் அந்த காலை மூலைக்கல்லை கூடாரத்தில் வைத்தபோது எப்படியாய் அவர் அதில் எழுதப்பட்டிருந்ததையும் அந்த கல்லை வைத்ததையும் என்னுடைய வேதாகமத்தின் கடைசி பகுதியில் உள்ள காலியான பக்கத்தில் எழுதப்பட்டதையும் நினைவில் வைத்திருப்பீர்கள். அந்த காலை அந்த மகத்தான தரிசனத்தில் இது உன்னுடைய கூடாரம் அல்ல என்று கூறப்பட்டது. அப்பொழுது நான் அது எங்கே உள்ளது கர்த்தாவே என்று கேட்டேன். அவர் ஆகாயத்திற்கு கீழே நிற்க வைத்த போது ஒரு சத்தம் உண்டானது. அப்பொழுது நான் நோக்கி பார்த்தபோது அந்த 3 சிலுவைகளையும் மரங்கள் மற்றும் அவைகளின் கனிகளை போல கண்டேன். அந்த தரிசனம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அநேக ஆண்டுகளுக்கு முன்பே அது எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அன்றொரு நாள் அங்கிருந்த ஒரு பழைய நோட்டு புத்தகத்தை எடுத்து கர்த்தர் கூறியிருந்ததையும் முன்கூட்டியே கூறியிருந்து அது ஏற்கனவே நிறைவேறிவிட்டிருந்ததையும் குறித்து எழுதி வைத்திருந்த சில காரியங்களை வாசித்துக் கொண்டிருந்தேன். இந்த இளைஞருக்குரிய காரியத்தை குறித்தும் யுத்தம் எப்படி உண்டாகும் என்பதை குறித்தும் அந்த எல்லா காரியங்களும் நிறைவேறியுள்ளன. அந்த மகத்தான தீர்க்க தரிசனங்களில் 2 காரியங்களே விடப்பட்டிருக்கின்றன. அது தொலை இயக்கி மூலம் முட்டை வடிவம் போல் காணப்படும் கார்கள் வீதியில் ஓட வேண்டியதாய் உள்ளது. நீங்கள் அதை ஓட்ட வேண்டியதில்லை, அது தன்னையே கட்டுப்படுத்திக் கொள்கிறது. அதன் பின்னர் ஒரு மகத்தான ஸ்திரீ எழும்புவார். ஏனென்றால் அமெரிக்கா ஒரு ஸ்திரீயின் தேசமாய் உள்ளது. ஒரு மகத்தான ஸ்திரீ எழும்பி ஜனாதிபதியாகவோ அல்லது அதை போன்ற ஏதோ ஒன்றாகவோ இந்த தேசத்தில் இருப்பாள். அதன் பின்னரே ஒரு முழு அழிவு உண்டாகும். முழு தேசமும் துடைத்தழிக்கப்படும். அதாவது நான் முன்னுரைக்கிறேன், இப்பொழுது இது கர்த்தர் கூறுகிறதல், மற்றொன்று ஸ்திரீயை குறித்ததோ கர்த்தர் உரைத்ததாகும். ஆனால் 1977 முன்னர் உலகமானது முழு அழிவினை சந்திக்கும் என்று நான் 1933 முன்னறிவித்தேன். எனவே இப்பொழுது அவர்கள் பெற்றுள்ளதை போன்று அப்பொழுது இதை அழிக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை உடையவர்களாக இருந்திருப்பார்களா என்று எனக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் நான் தேசமானது முழு அழிவில் இருப்பதையும் மரங்களின் அடிப்பகுதிகள் மற்றும் அதை போன்ற காரியங்கள் மட்டுமே விடப்பட்டிருந்ததை கண்டேன். எனவே அது அதனுடைய பாதையில் உள்ளது. அவர் கூறினது போல இந்த மற்ற காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது என்றால் இதுவும் கூட நிறைவேறும். இங்கே வேதத்தில் அவர் கூறினது போல அவர் என்ன கூறுகிறாரோ அது நிறைவேறும். கிறிஸ்து முதல் முறை வந்தார் என்றால் அவர் 2வது முறையும் வருவார். அவர் கூறின எல்லா காரியங்களும் நிறைவேறும். முறையாக இதை காண்கையில் நம்முடைய எண் கிட்டத்தட்ட அழைக்கப்பட உள்ளது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஒரு தேசமாய் உள்ள நாம் சபையானது அதனுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலில் கிட்டத்தட்ட எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது என்பதை அறிந்திருக்கிறோம். அது நாம் இந்த நாளில் இருப்பதையும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தையும் அறிந்து கொள்ள ஒரு ஊழியக்காரன் இருதயத்தையோ அல்லது எந்த சபை அங்கத்தினரையோ ஏவுகிறது. பூமியில் எந்த ஒரு நபரும் எப்போதும் வாழ்ந்து வந்ததிலேயே மகத்தான நேரமாய் இது இப்பொழுது உள்ளது. அது சபைக்கானதாய் உள்ளது. எனவே நான் நிச்சயமாகவே உங்களுடைய ஜபங்களை வாங்கிக்கிறேன். அதன் பின்னர் நான் கூடாரத்தில் கண்டேன். அதாவது ஏதோ ஒரு குழு மற்றும் அது போன்றவற்றிற்காக அவர்கள் நடத்தப் போவதாயிருந்த சில மறு வாக்கெடுப்புகளையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் சபையில் கண்டேன். சபைக்கு ஒரு சிறு கூட்டம், ஒரு சிறு எழுச்சி தேவைப்பட்டது. நீங்கள் எப்பொழுதுமே எனக்கு தயவாயும் ஆசீர்வாதமாயும் இருந்து வருகிறீர்கள். நான் இங்கு இருப்பதனால் உங்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பது போல தென்படுகிறது. நான் நிச்சயமாகவே உங்களோடு இருப்பது எனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருந்து வருகிறது. நான் தேவன் மூலமாக அதை கண்டபடியால் நான் கூறினது சத்தியமாய் இருக்கும் என்று நீங்கள் எப்பொழுதுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் அதை பாராட்டுகிறேன். ஆகையால் அதன் பின்னர் நான் நம்முடைய சபையை உள்ளே சீர்படுத்தவும் உள்ளே உள்ள அதனுடைய குழுக்களை சீர்படுத்த துவங்கி அதன் பின்னர் தேர்தல்கள் முதலியவற்றை நான் கண்டறிய வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு நான் ஊழிய களத்திற்கு மீண்டும் திரும்பும் முன்னர் வெளியே புறப்பட்டு சென்று ஒரு சிறு ஓய்வினை எடுக்கலாம் என்று நான் எண்ணினேன். இதை உங்களுக்குள்ளாக மாத்திரம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இதை வெளிப்புறத்தில் உள்ளவர்களுக்காக கூறவில்லை, இது இந்த கூடாரத்திற்காக மாத்திரமே ஆகும். நாம் இந்த கூடாரத்தில் ஒரு கூட்டம் நடத்த விரும்புகிறோம். எனவே அது ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு பிழையையும், தொடர்ந்து நடந்து வருகிற எல்லா காரியங்களையும் ஒருவருக்கொருவர் சிறு வித்தியாசமான உணர்வுகளை கொண்டிருக்கலாம். நான் அவர்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்கள் முகமுகமாய் சந்திக்கும்படி கொண்டு வரப்போகிறேன். எனவே நீங்கள் அதை சந்திக்க விரும்பவில்லை என்றால் நீங்கள் இந்த தேசத்தை விட்டு சென்று விடுவது மேலானதாகும். ஏனென்றால் நீங்கள் அதனுடைய ஒவ்வொரு சிறு சிறு காரியத்தையும் முகமுகமாய் சந்திக்க வருகிறீர்கள். நாம் அதை இங்கே கூடாரத்தில் வழக்கமாக செய்து வருவதுண்டு. எல்லோருமே மென்மையானவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆசீர்வாதங்களின் மேஜகண்டைகளே ராபோஜனத்தில் கிறிஸ்துவின் சரணத்தை பிற்கிற சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். தவறாக இருக்கும் எந்த காரியத்தையும் உருவாக்குவது, வேறுபட்ட உணர்வுகளை உண்டாக்க காரணமாக இருப்பது, அல்லது சீரெடுத்து போட, அல்லது அதுபோன்ற எந்த காரியத்தையும் செய்வது விசாசை அல்லாமல் வேறொன்றுமில்லை. நான் நம்முடைய சகோதரர் நெவில் அவர்களை அடைத்துக் கொண்டு போகப் போகிறோம். நாங்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொருவரிடமும் சென்று ஒன்று சேர்த்து முன்பிருந்த பழைய கூடாரத்தை போன்று மீண்டும் நிறுவப்பட்டு அதனுடைய உதவியிலேயே உறுதியாய் நின்று தேவனுடைய ராஜ்யத்திற்காக தொடர்ந்து செயல்படும்படி செய்யப் போகிறோம். இப்பொழுது நான் இதை கூறியிருப்பதற்கான காரணம் இதுவே ஆகும். ஏனென்றால் இங்கே இந்த காலையில் நம்முடைய சொந்த சிறு குழுவோடு உள்ளோம் என்பதனாலே ஆகும். இப்பொழுது நான் சற்று இளைப்பாறிவிட்டு என்னால் முடிந்த அளவு துரிதமாக திரும்பி வந்துவிடப் போகிறேன். அதன் பின்னர் நான் ஊழிய களத்திற்கு மீண்டும் செல்லும்படி எதிர்பார்க்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சேகரித்து திரட்டி வைத்துள்ள நிதியில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நானாகவே வெளியே, அதாவது இந்த அயல்நாட்டு ஊழிய நிகழ்ச்சிக்கு போக விரும்புகிறேன். ஒரு புதிய கூடாரத்தையும் சில புதிய உபகரணங்களையும் வாங்கிக் கொண்டு ஊழிய களத்தில் ஊழியத்தை துவங்க விரும்புகிறேன். சபையிலிருந்து சபைக்கு செல்லாமல் நம்முடைய சொந்த கூட்டங்களுக்கு செல்லலாம் என்றிருக்கிறேன். இப்பொழுது என்னை அழைத்துள்ள சகோதரரை புறக்கணித்து பிரச்சாரம் செய்ய அல்ல. என்னை அழைத்துள்ளது அற்புதமாய் உள்ளது. ஆனால் அதை குறித்து பெரும்பாலாக எல்லாவற்றையுமே நீங்கள் இந்த கூட்டங்களில் கண்டறிகிறீர்கள். நீர் அங்கிருக்கப் போகிறீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதன் பின்னர் உங்களுடைய எல்லா நண்பர்களும் உள்ளே வருகின்றனர். அப்பொழுது பணம் பறித்தலுக்கான புகழ்ச்சி உரையே உண்டாகிறது. அது அந்த ஜனங்களின் பணத்தை செலவழித்தலாயிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், நான் அதை வெளியே கண்டறிய துவங்குகிறேன். எனவே அது சரியானதல்ல. நாம் அவர்களை அழைத்து வரக்கூடிய ஒரு ஸ்தலத்தை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய பணத்தை கொண்டு வர வேண்டியதில்லை. நீங்களாகவே வந்து கர்த்தரை சேவியுங்கள். புரிகிறதா? இப்பொழுது என்னுடைய ஊழியம் ஒரு மாற்றத்தை கொண்டுள்ளது. நான் முன்பெல்லாம் ஒரு நபருடைய கரத்தை பற்றி பிடித்து அங்கே நிற்கும் போது அவர்களுடைய கோளாறு என்னவா இருந்தது என்பதை கர்த்தர் எனக்கு கூறிவிடுவார். அதன் பின்னர் நீ ஜனங்களின் இருதயத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்வாய், அது நிறைவேறும் என்றார். அது கூறப்பட்ட விதமாகவே சரியாக பிழையின்றி சம்பவித்துள்ளதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள். இப்பொழுது இதுவோ அதற்கு அடுத்தபடியாய் உள்ளது. அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு முன்னுரைக்கப்பட்டுள்ளது. எனவே அது எந்த ஒரு காரியத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கப் போகிறது நீங்கள் காண்பீர்கள். அது இப்பொழுது மாற்றத்தில் உள்ளது. அந்த காரணத்தினால்தான் சாத்தான் என்னோடு வருமான வரியினால் போராடி நான் ஊழியத்திற்குள் பிரவேசித்த 27 ஆண்டு காலமாகவே ஒரு ஊழியக்காரர் என்ற முறையில் நான் எடுத்த ஒவ்வொரு பைசாவிற்கும் நான் அரசாங்கத்திற்கு வருமான வரி செலுத்த கடன்பட்டிருக்கிறேன் என்று என்னிடம் கூற முயற்சிக்கிறார். அது அவ்வாறு அல்லவே. ஏனென்றால் அது இங்கே சபையினூடாக சென்று விட்டது. நான் இந்த சபையின் தர்மகர்த்தாவாக இருக்கிறேன். இது முற்றிலும் சரியே. அது இங்கே ஆவணங்களில் உள்ளது. எனவே நான் இந்த சபையின் தர்மகர்த்தா பொருளாளராக இருந்தால் அப்பொழுது அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அரசாங்கத்திற்கு அதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர்கள் சபையை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கவில்லை, சபையின் பொருளாளராக இருக்கிற என்னையே அவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தர்மகர்த்தாக்கள் அங்குள்ள வங்கியில் உள்ள ஒரு ஆவணத்தாளில் கையொப்பமிட்டுள்ளனர். அதாவது என்னுடைய எல்லா நிதிகளும் என்னுடைய சொந்த வருமானத்திற்கானதாக இருப்பதற்கு பதிலாக அது இங்கே என்னுடைய சபையினூடாக சென்றுள்ளது. ஏனென்றால் அது தானாகவே எப்படியாயினும் ஒரு ஆதாரமாய் உள்ளது. அதை செய்வதோ சபையிலிருந்து நான் ஓடாமல் இருக்க, அதை விட்டு விலகி வெளியே போய் இங்கே ஒன்றுமில்லாதிருப்பதிலிருந்து தடுக்க உதவி பெறுகிறது. நான் சில காலம் கழித்து சபைக்கு திரும்பி வந்து அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று நான் ஜனங்களுக்கு வாக்களித்தேன். அந்த காரணத்தினால்தான் நான் அதை அந்த விதமாக காத்துக்கொண்டேன். ஏனென்றால் ஜனங்களாகிய உங்களுக்கு நான் ஒரு வாக்கு பண்ணினேன். அந்த காரணத்தினால் நான் தனிப்பட்டவனாய் இருப்பதற்கு பதிலாக அந்த விதமாகவே அதனோடு தரித்திருக்கிறேன். அதன் பின்னர் நீங்கள் அதை செய்வீர்களானால் அது ஸ்தாபனத்திற்கு செய்வது போல ஆகிவிடும். நான் உறுதியாக ஸ்தாபனத்திற்கு எதிராக உள்ளேன். எனவே நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக முன்னேறி செல்லும்படியாக தேவனுடைய கரங்களில் அது இருக்கிற விதமாக அதை நான் காத்துக்கொள்வேன். இப்பொழுது இந்த காலையில் நாம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பண்டைய வார்த்தையை ஆய்ந்து படிக்கவும் விசுவாசிக்கவும் விரும்புகிறோம். இப்பொழுது நான் இதையும் கூட கூற விரும்புகிறேன். அன்று இரவு நாம் நம்முடைய தர்மகர்த்தாக்களினுடைய கூட்டத்தை நடத்திய பிறகு நான் இங்கு சகோதரன் ஈகன் அவர்களையும் அநேகரையும் இங்கு அமர்ந்துள்ள தர்மகர்த்தாக்கள் சிலரையும் காண்கிறேன். அதாவது நீங்கள் ஒவ்வொருவரும் தர்மகர்த்தாக்களாக நியமிக்கப்படவில்லை என்றும் நீங்கள் தர்மகர்த்தாக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்கள் பெயர்கள் புத்தக பதிவேடுகளில் உள்ளன என்பதை நான் சபையோருக்கு முன்பாக வெளிப்படையாக கூறுகிறேன். அது உண்மையே. இப்பொழுது அவர்கள் கண்காணிகள் முதலானோரின் தேர்தலை நடத்தப் போகிறார்கள். நாம் சபையில் அமர்த்தும்படியாக பொருளாளர் இன்னும் மற்றும் உள்ளோரையும் சகோதரன் டேவில் இந்த ஆராதனைக்கு பிறகு உடனடியாக அவர்களை அழைப்பார். சரி, எல்லா பின்னணிகளையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு அதன் பின்னர் நாம் அந்த வருகிறதான ஒரு எடுப்புதலை நடத்தலாம். இப்பொழுது நாம் நம்முடைய ஞாயிறு வேதப்பாட பள்ளி பாடமாக இந்த மகத்தான ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு இங்கே நாம் பக்கங்களை திருப்புவதற்கு முன்பு நாம் இந்த புத்தகத்தின் ஆக்கியோரிடத்தில் பேச ஒரு சில நிமிடங்கள் நாம் நம்முடைய தலைகளை தாழ்த்துவோமாக. இப்பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடையாயுள்ள முரண்பாடான ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு சிந்தனையையும் ஒருவரும் தள்ளி வைப்போமாக. நாம் ஜபம் செய்வோமாக. மகா பரிசுத்தமும் நீதியும் உள்ள தேவனே, உம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கம்பீரமான பிரசன்னத்திற்குள்ளாக நாங்கள் இப்பொழுது வந்து உம்மண்டை எங்களுடைய ஜீவியங்களையும் எங்களுடைய ஆத்மாக்களையும் எங்களுடைய சரீரங்களையும் எங்களுடைய ஊழியங்களையும் எங்களுடைய திறமைகளையும் அளிக்க முன்வருகிறோம். நாங்கள் பெற்றுள்ள எல்லாவற்றையும் நாங்கள் அவைகளை உம்மிடத்தில் அளிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நோக்கி பார்க்கையில் எந்த பாவமாவது வெளியரங்கமாய் அறிக்கை செய்யப்படாததாய் காணப்படுமாயின், ஓ தேவனாகிய கர்த்தாவே, அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தத்தை நீர் பூச வேண்டும் என்று நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்குள்ளே குறைவுள்ளவர்களாயும் நாங்கள் எங்களையே காத்து பேணிக் கொள்வது கூடாத காரியமாய் உள்ளது என்பதையும் தெளிவாக உணர்கிறோம்.
And his grace to apply.
ஆனால் என்றோ ஒரு நாள் உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக தைரியமாய் வருவதற்கு நாங்கள் அபாத்திரமான பாவிகள் என்பதால் எங்களுடைய கணக்கிற்கு அவருடைய கிருபையை அளிக்கக்கூடிய அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மேல் நாங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்து எங்களை கர்த்தராகிய இயேசுவின் இந்த ரத்தத்திற்கு முன்னே கொண்டு வருகிறோம். நீர் கடந்த காலங்களில் அதை உம்முடைய ஒரே பேரான குமாரனின் ரத்தம் என்பதை அங்கீகரித்து நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவர் மூலமாக அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுவோம் என்று நீர்
வாக்களித்திருக்கிறீர். Forgive us of any mistake.
இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எந்த தவறையும் எந்த பாவத்தின் அக்கிரமத்தையும் அல்லது செயற்படுத்தாமல் விடப்பட்டதையும் மீறுதலையும் எங்களுடைய ஆத்மாவில் எந்த பொல்லாத சிந்தனையாவது பிசாசின் அக்னி ஆஸ்திரங்களால் ஊடுருவியிருக்குமானால் நீர் உம்முடைய ஜனங்களில் உம்முடைய சத்ருவான இந்த பொல்லாங்கனை விரட்ட வேண்டும் என்றே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
To take hold of the word at this time.
இந்த நேரத்தில் வார்த்தையை பற்றிக் கொள்ளும்படி நாங்கள் எங்களையே கருவிகளாக அளிக்கையில் நீர் எங்கள் மூலமாய் பேச உமது வார்த்தையை எங்கள் மூலமாய் கேட்க நீர் பரிசுத்த ஆவியை அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
And may we in return receive it as from thee and leave this place today feeling that we have been.
நாங்கள் அதை உம்மிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு இன்றைக்கு கிறிஸ்துவின் நிமித்தமாக நாங்கள் மீண்டும் சரிபடுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு பரிசுத்த ஆவியானவரின் சந்திப்பு நிமித்தமாக நாங்கள் இன்றிரவு மற்றும் நாளை ஆராதனைக்கு சிறந்த பொருத்தமுடையவர்களாக திரும்பி செல்வோமாக. எங்குமுள்ள எங்களுடைய சகோதரர்களையும் உலகத்தை சுற்றியுள்ள சபைகளையும் இந்த பொல்லாத நாட்களில் ஜீவ வார்த்தையை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். கிரியை செய்யும்படியாக அதிக நேரம் விடப்படவில்லை என்று நாங்கள் உணர்கிறோம். ஏனென்றால் ராக்காலம் துரிதமாக வந்து கொண்டிருக்கிறது. யுத்த மேகங்கள் மீண்டும் மிதந்து
கொண்டிருக்கின்றன.
பொல்லாங்கு சமீபித்து விட்டது. நாங்கள் இதற்கு முன்பு ஒருபோதும் கிரியை செய்யாத அளவிற்கு இப்பொழுது கிரியை செய்ய நீர் அனுமதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, களைப்புற்ற எங்களுடைய சரீரங்களை இளைப்பார செய்து மீண்டும் யுத்தத்திற்கு எங்களை அனுப்பும். நாங்கள் இதை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டு அவர் நிமித்தமாகவே நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆமேன். The 11th chapter of the book of Hebrews.
நாம் இந்த காலையில் வேதாகமத்தில் எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். புதன்கிழமை இரவு நாம் எபிரேயரின் புத்தகம் 7ஆவது அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கு தகப்பனும் தாயும் இல்லாதவன் என்றும் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாயிராமல் இருப்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். ஒரு கால இந்த காலையில் முந்தின வேத வாசிப்புகளில் நாம் கூற விரும்புகிறதற்கான பின்னணிகளை நாம் பெற்றுள்ளபடியால் இந்த அற்புதமான புத்தகத்தை மீண்டும் திறப்பது உரியதா இருக்கும் என்று நான் எண்ணினேன்.
And skipping over the 10th chapter and the 9th chapter, which is the sacrificial laws,
we would அதிகாரத்திற்கு தாண்டி சென்று அதாவது 9th அதிகாரத்தில் பலியிடும் பிரமாணங்கள் உள்ளன. நாமோ விசுவாசம் என்ற ஒரு இடத்திற்குள்ளாக வருவோம். இங்கே எபிரேயரின் புத்தகத்தில் உள்ள 11th அதிகாரத்தில் 23rd வசனத்திலிருந்து துவங்கி நாம் இந்த விதமாக அதை வாசிப்போம்.
By faith, Moses, when he was born,
மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவரை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள்.
By faith, Moses, when he came to years, refused to be called the son of Pharaoh's daughter.
விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாப சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து
கொண்டு
இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு
போனான்.
இந்த காலையில் விசுவாசத்தினாலே தெரிந்து கொள்ளுதல் என்ற பொருளை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் 23rd வசனத்தில் உள்ள முதல் 3 வார்த்தைகளான விசுவாசத்தினாலே மோசே என்ற ஒரு பாடப்பொருளையே நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே தெரிந்து கொள்ளுதல் பெரும்பாலும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் விசுவாசத்தினாலே தெரிந்து கொள்ள வேண்டும். மோசே செய்ததாக நாம் கண்டறிகிற எல்லாவற்றிலும் அது விசுவாசத்தினாலே என்று திரும்ப திரும்ப மதிப்பிடப்படுகிறது. தரிசிப்பதனால் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே.
And the reason that I have selected this morning for the church in this state
அந்த காரணத்தினால்தான் நான் இதை இந்த காலையில் தேர்ந்தெடுத்துள்ளேன். ஏனென்றால் இந்த நிலையில்தான் சபையானது, அதாவது நம்முடைய பள்ளிகளும் கூட இருந்து வருகின்றன. நாம் சுற்றிலும் அதிகப்படியான விஞ்ஞான பூர்வமான உபதேசத்தையே பெற்றுள்ளோம். இதன் காரணமாக நாம் விசுவாசத்திலிருந்து ஜனங்களை தூர எடுத்து விட்டிருக்கிறோம்.
Now faith is not proved by science. Faith is what
இப்பொழுது விசுவாசமானது விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்படுகிறது. விஞ்ஞானம் காணாததே விசுவாசமாயுள்ளது. நாம் இந்த மகத்தான விசுவாசத்தை எப்போதாவது இழப்போமானால் அப்பொழுது நாம் முழுமையான அந்தகாரத்தில் இருக்கிறோம். நாம் எவ்வளவு நன்கு கல்வி கற்றிருந்தாலும் நம்முடைய சொந்த வழியின் விசுவாசத்துக்கு பொருத்தமுடையதாக்க தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி விளக்கிக் கூற முடிந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல.
There is no way to ever please God only by faith.
விசுவாசத்தினாலே மாத்திரமே என்று தேவனை பிரியப்படுத்த வேறெந்த வழியுமே கிடையாது. அது அந்த வழியில்தான் என்றும் அது விசுவாசத்தினால் என்று வேதம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் உரைக்கிறது. எனவே விசுவாசமானது விஞ்ஞானத்தோடு இணங்காதிருந்தால், விஞ்ஞானமானது விசுவாசத்தோடு இணங்காதிருந்தால், அவைகள் ஒவ்வொன்றும் ஒரு விளிம்பில் வைக்கப்படும் போது அப்பொழுது மோசே செய்தது போன்ற ஒரு தெரிந்து கொள்ளுதலை நாம் செய்ய வேண்டும். விசுவாசத்தினாலே நாம் விசுவாசிக்கிறோமே.
Now if we lose faith then we will never get a prayer answered by God.
இப்பொழுது நாம் விசுவாசத்தை இழப்போமானால் அப்பொழுது நாம் ஒரு ஜெபத்திற்கு தேவனால் பதிலளிக்கப்படுவதை பெற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எனவே நாம் விசுவாசத்தை இழப்போமானால் நம்முடைய ஜெபங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. நாம் எங்கும் எதையும் பெற்றுக் கொள்வதில்லை.
That we can think of this morning is to hold on to faith. Then if we lose
எனவே இந்த காலையில் நாம் சிந்திக்க கூடியதெல்லாம் விசுவாசத்தை பற்றிக் கொள்வதென்பதேயாம். ஆகையால் விசுவாசத்தை இழப்போமேயானால் நம்முடைய நம்பிக்கை யாவும் போய்விடுகிறது. நாம் விசுவாசத்தை இழப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய மெய்மை யாவுமே போய்விடுகிறது. ஏனென்றால் நீங்கள் காண்கிற காரியங்களில் விசுவாசம் கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் காண்கிற காரியங்கள் யாவும் அழியக்கூடியனவாக
இருக்கின்றன.
நாம் ஏதோ ஒரு மகத்தான நபரை, ஒரு மகத்தான ஊழியக்காரரை அல்லது ஒரு பெரிய சபையை நோக்கி பார்ப்போமேயானால் அவை யாவுமே என்றோ ஒரு நாள் அழிந்து போகும். நாம் ஒரு பெரிய தேசத்தை அல்லது ஒரு பெரிய ஆயுதத்தை நோக்கி பார்ப்போமேயானால் அவைகள் யாவும் என்றோ ஒரு நாள் அழிந்து போகும். ஆகையால் நாம் விசுவாசத்தினால் ஜீவிக்க வேண்டும். விஞ்ஞானம் அந்த காரியங்களை குறித்து தெரிவிக்கிறதில்லை, அது நாம் விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலேயாகும். இப்பொழுது நாம் விசுவாசத்தை இழப்போமானால் நாம் நம்முடைய மகிமையை இழந்து விடுவோம். இப்பொழுது நாம் விசுவாசத்திலிருந்து விலகி செல்வோமானால் அப்பொழுது நாம் சபையை ஒரு அறிவாற்றல் உள்ள மண்டலத்திற்குள்ளாக கொண்டு செல்கிறோம்.
And many times it's been thought amongst people that because a congregation was large and they
அநேக சமயங்களில் சபையோர் பெரிய அளவில் இருந்தனர் என்றும், அவர்கள் பெரிய சபைகளை உடையவராக இருந்தனர் என்றும், பெரிய கூரான கோபுரங்களையும் ஒரு பெரிய நன்கு உடையுடுத்திருக்கின்ற ஏராளமானோர் மற்றும் சீரான ஜனங்கள், ஏராளமான பணம், அவர்களால் குறிப்பிட்ட காரியங்களை அளிக்க முடியும் என்ற ஒரு காரணம் ஜனங்கள் மத்தியில் எண்ணமாய் இருந்து வருகிறது. நாம் அநேக சமயங்களில் அது எழுச்சி ஊட்டப்பட்டிருந்தது என்றும், இந்த குறிப்பிட்ட சபை எழுச்சி ஊட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டோம். இல்லை என்றால் நாம் ஊழிய களத்தில் பல்வேறுபட்ட ஊழியர்களையும் பெரிய கூடுகை கொண்ட கூட்டத்தார்களையும் அவ்வப்போது குறிப்பிட்டுள்ளோம். அவர்கள் ஆவிக்குரிய ஏவுதலின் அடையாளங்களாக இருக்கிறார்கள் என்று சில நேரங்களில் நாம் எண்ணுகிறோம். ஆனால் அது முற்றிலும் உண்மையல்ல. அது மானிட அகத்தூண்டுதலாய் உள்ளது. ஆனால் உண்மையான ஆவியின் ஏவுதல் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுனால் உண்டாகிறது. புரிகிறதா? அது ஒருவராய் இருந்தாலும் அல்லது ஒரு சிலராய் இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய சபையாய் இருந்தாலும் அல்லது ஒரு சிறிய சபையாய் இருந்தாலும் அது ஒரு
பொருட்டல்ல.
அவர் ஒரு பெரிய சொல் திறமக்க பேச்சாளராய் இருந்தாலும் அல்லது தன்னுடைய மொழியின் முதல் எழுத்துக்களையே அறியாதவராய் இருக்கிற மனிதனாய் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அவர் கொண்டு வருகிற செய்தியோ அது தேவனுடைய வார்த்தையினால் ஏவப்பட்டிருக்கிறதா அல்லது அது மானிட ஏவுதலின் அறிவாற்றலுள்ள கருத்துக்களினால் ஏவப்பட்டுள்ளதா என்பதையே சார்ந்ததாயுள்ளது. சில ஜனங்கள் சொல் திறமற்ற ஒரு பேச்சாளரின் காரணமாக ஏவப்படக்கூடும், அது அதை சரியாக்குகிறது. சில நேரங்களில் ஒரு மனிதன் மிகவும் பயிற்றுவிக்கப்பட்டு தன்னுடைய செய்தியை மிக நுட்பமாய் சுட்டிக்காட்டுகின்ற காரணத்தால் அவர்கள் ஏவப்படுகின்றனர், அது தேவனுடையது என்று அதை பொருட்படுத்துகிறதில்லை. புரிகிறதா? அது தேவனுடைய நித்திய ஆசீர்வதிக்கப்பட்ட நித்திய வார்த்தையினூடாக மாத்திரமே நாம் ஆவியின் ஏவுதலை பெற்றுள்ளோம். அது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்தினால் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இப்பொழுது நாம் மோசேயை குறித்தும் அவருடைய ஜீவியத்தின் இந்த மகத்தான நேரத்தை குறித்தும் சிந்தித்து பார்ப்போம். நாம் அவருடைய பிறப்பை குறித்து சற்று முன் வாசிக்கையில் தேவன் அவனை எப்படி பாதுகாத்தார் என்று பார்த்தோம். ஆனால் மோசேயினுடைய ஜீவியத்தில் ஒரு தெரிந்து கொள்ளுதலை அவன் செய்ய வேண்டிய ஒரு நேரம் உண்டானது. நாம் சரியாக வாசிப்போமானால் அவன் பார்வோன் குமாரத்தியின் மகனாயிருந்து சிங்காசனத்திற்கு சுதந்திரவாளியாயிருந்து எகிப்தில் அடுத்த பார்வோனாக இருந்திருப்பான் என்பதை நாம் கண்டறிகிறோம். எனவே அவன் சுற்றுமுற்றும் பார்த்தபோது அவன் குறிப்பிட்ட வயதினை அடைந்து பொறுப்புடைமையை உடையவனான பிறகு அந்த அடிமைகள் சேற்றுக்குழியில் வேலை செய்வதை கவனித்திருப்பான். மோசே அரண்மனை ஜன்னல்களினூடாக நோக்கி பார்த்தபோது அதே அடிமைகளை பார்வோனும் நோக்கி பார்த்தான். ஆனால் அந்த பார்வையில் என்ன ஒரு வித்தியாசம் இருந்தது? இந்த காலையில் சில நிமிடங்கள் அந்த அபிப்பிராய சிந்தனையின் பேரில் பேச விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவன் தாமே அதை இங்குள்ள ஒவ்வொரு இருதயத்திலும் பதிய செய்வாராக. அது நீங்கள் எந்த காரியத்தையும் எப்படி நோக்கி பார்க்கின்றீர்கள் என்றும் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது என்பதுமாய் உள்ளது. அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் ஓல்டு குளோரி பான் என்ற இடத்தில் சகோதரன் பாஸ்வத் அவர்களுடைய ஊழியத்தில் மனமாற்றம் அடைந்திருந்த ஒருவரை, ஜான் ஸ்ப்ரால் என்ற மகத்தான சுவிசேஷகரை உங்களில் அநேகருக்கு நினைவிருக்கும். அவருடைய அன்புக்குரிய துணைவியான மனைவி மறிப்பதற்கு முன்பு ஒரு நாள் அவர் ஒரு பயணம் மேற்கொண்டதாக கூறினார். அப்பொழுது அவர்கள் பிரான்சில் உள்ள லோரைன் என்ற இடத்தில் உள்ள லா சாலி என்ற இடத்தில் இருந்தனர். அதே இடத்திற்கு விஜயம் செய்யும் சாத்தியம் எனக்கு உண்டாயிருந்தது. அப்பொழுது வழிகாட்டியோ அவர்களை தோட்டங்களினூடாக அழைத்துக் கொண்டு சென்று வித்தியாசமான காரியங்களை அவர்களுக்கு காட்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்கள் கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டுள்ளது போன்ற ஒரு குறிப்பிட்ட சிலையினண்டை வந்தனர். அப்பொழுது திரு ஸ்ப்ரால் அவர்கள் தூரத்தில் நின்று அதை நோக்கி பார்த்துவிட்டு அவரும் அவருடைய மனைவியும் தங்களுடைய இதயங்களில் அந்த ஓவியன் இல்லை சரியாக கூறினால் அந்த சிற்பி தன்னுடைய சிந்தையில் என்னத்தைத்தான் கொண்டிருந்திருப்பான் என்றும், அவன் ஒரு கல்லிலிருந்து வெட்டி எடுக்கும் போது கர்த்தராகிய இயேசுவின் வேதனையும் அன்பையும் இரக்கத்தையும் சுட்டிக்காட்டும்படியான காரியமோ இப்படி ஒரு கோரமாக காணப்படுகிறது, இது முழுவதுமே எவ்வளவு கரடுமுருடாக வெட்டப்பட்டது போன்றும் காட்சியளிக்கிறது என்றும் விமர்சித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வழிகாட்டியானவர் திரு ஸ்ப்ரால் அவர்களிடத்தில் வந்து, ஐயா, நீங்கள் இந்த கர்த்தராகிய இயேசுவின் சிலையை குறித்து விமர்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறினார். அதற்கு இவரோ, ஆம், நான் விமர்சித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவர், நான் அதற்காக ஒரு இன்னியும் ஆச்சரியப்படவில்லை, ஏனென்றால் அநேக ஜனங்கள் அதை முதல் முறை பார்க்கும் போது அவர்கள் அதை விமர்சிக்கத்தான் செய்கிறார்கள் என்றார். அதற்கு திரு ஸ்ப்ரால் அவர்கள், காரணம் என்னால் எந்த இரக்கத்தையோ அல்லது அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை காண்பதிலிருந்து உண்டாகும் அந்த அகத்தூண்டுதலையுமே காண முடியவில்லையே, எனவே நான் இந்த சிற்பி ஏறதை இந்த விதமாய் உருவாக்கிவிட்டார் என்று வியப்புற்றுக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார்.
The sculpture said, Mr. Sproul, the statue's all right.
அப்பொழுது வழிகாட்டியோ திரு ஸ்ப்ரால் அவர்களே, இந்த சிலை சரியாகத்தான் உள்ளது, சிற்பியும் தன்னுடைய சிந்தையில் சரியான காரியத்தையே கொண்டிருந்திருக்கிறார், ஆனால் தொல்லை எங்குள்ளதென்றால் உங்களிடத்தில் தான், அதையோ நீ இந்த விதமாய் பார்த்துக் கொண்டிருக்கிறீர் என்று கூறினார். அதன் பின்னர் அவர் அவரையும் அவருடைய மனைவியையும் கைப்பிடித்து அடைத்துக் கொண்டு கூறப்பட்டதான இந்த சிலுவையின் பாதத்தண்டையுள்ள ஒரு பீடத்தண்டை முடங்காற்படியிடும்படி வழி நடத்தினார். அதன் பின்னர் அவர், இப்பொழுது திரு ஸ்ப்ரால் அவர்களே, இப்பொழுது மேல் நோக்கி பாரும் என்றாராம். அப்பொழுது அவர் மேல் நோக்கி பார்த்தபோது அவருடைய இருதயமே நின்று விட்டது போன்று அவருக்கு இருந்ததாக அவர் கூறினாராம். அங்கே தூரமாக நின்று அதை இந்த விதமாக பார்ப்பதற்கும், அது பார்க்கும்படி உண்டாக்கப்பட்ட விதத்தில் அதை முடங்காற்படியிட்டு நோக்கி பார்ப்பதற்கும் அது என்ன ஒரு வித்தியாசமாயிருந்தது. அந்த விதமாகத்தான் தேவன் இருக்கிறார், அந்த விதமாகவே விசுவாசம் இருக்கிறது. அதுவே அதை நீங்கள் நோக்கி பார்க்கிற விதமாய் உள்ளது. நீங்கள் ஏதோ ஒரு விதமான ஒரு சரித்திர பிரகாரமான வேதாகமத்தை நோக்கி பார்ப்பீர்களேயானால், கடந்த காலங்களில் இருந்த ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நோக்கி பார்ப்பீர்களேயானால், நீங்கள் ஒருபோதும் வேதாகமத்தில் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ளவே மாட்டீர்கள். நீங்கள் உங்களுடைய முழங்காலில் நின்று இந்த வேதாகமத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை பரிசுத்த ஆவியானவரின் கண்களினூடாக நோக்கி பார்க்க வேண்டும். நான் இந்த காலையில் இந்த கூட்டத்தாரை கேட்க உள்ளேன். அவர் மாறாத தேவனா இல்லை என்றால், ஒரு சரித்திர பிரகாரமான தேவனா இன்றைக்கு என்ன நன்மையை செய்வார்? மோசேயை எடுத்து அவனோடு இருந்து அற்புதங்களை செய்த தேவன் என்ன நன்மையை செய்கிறார்? இன்றைக்கு அவர் மாறாத தேவனா இருக்கவில்லை என்றால், அப்படிப்பட்ட ஒரு தேவனை குறித்து வாசிப்பது நமக்கு என்ன நன்மையை செய்யும்? அக்கறி சூழலிலிருந்து எபிரேய பிள்ளைகளை விடுவிக்க முடிந்த தேவன் இன்றைக்கு அதே மாறாத தேவனாயிருக்கவில்லை என்றால் அந்த தேவனால் என்ன பயன்? கடந்த காலத்தில் சரியானதற்கும் தவறானதற்கும் இடையே நியாயம் தீர்த்து, தவறானதை தண்டித்து, சரியானதை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு மாறாத தேவனாயிருக்கவில்லை என்றால் அந்த தேவனால் என்ன பயன்? நாம் சபைக்கு எதற்காக செல்கிறோம்? அவர் அதே நியாயத்திற்கும் தேவனாய் இருக்கவில்லை என்றால், அவர் எப்பொழுதும் ஒரே அபிப்பிராயத்தை கொண்டுள்ள தேவனாய் இருக்கவில்லை என்றால், நாம் ஏன் உலகத்தின் காரியங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும்? கடுமையான ஜுரத்தோடு இருந்த ஒரு ஸ்திரீயினுடைய கரத்தை தொட்டு அந்த ஜுரத்தை நிறுத்தின தேவன் இன்றைக்கும் மாறாத அதே தேவனாய் இருக்கவில்லை என்றால் அதனால் என்ன நன்மை உண்டாகும்? மரித்து 4 நாட்களான தன்னுடைய சிநேகிதனை ஒரு கல்லறையில் இருந்து உயிரோடு எழுப்பும்படி அழைக்க முடிந்த தேவன் இன்றைக்கும் மாறாத அதே தேவனாய் இருக்கவில்லை என்றால் அந்த தேவனை சேவிப்பது என்ன பயனை உண்டாக்கும்? நாம் மீண்டும் ஒரு கரண்டி அளவு சாம்பலாய் இருந்தாலும் என்றோ ஒரு மகிமையின் நாளில் அவர் நம்மை பூமியிலிருந்து அழைப்பார் என்று நாம் விசுவாசத்தினால் விசுவாசிக்கிறோம். நாம் அதை எப்படி நிரூபிக்கிறோம்? நாம் அதை நிரூபிக்கிறதில்லை, நாம் அதை விசுவாசிக்கிறோம். நாம் எந்த காரியத்தையும் நிரூபிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படவில்லை, நாம் அதை விசுவாசிக்கும்படிக்கே கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே இன்னென்னதை செய்தான். மோசே ஒரு வாலிப மனிதனாக அரண்மனை ஜன்னலினூடாக அடிமைகளை நோக்கி பார்த்தபோது பார்வோன் கண்ட அடிமைகளான அழுக்கான அசுத்தமான சேற்றை மிதித்துக் கொண்டிருந்த அதே கூட்டத்தாரையே கண்டான். பார்வோன் அவர்களை நோக்கி பார்த்தபோது எகிப்தியர்கள் அவர்கள் ஒரு கூட்ட அடிமைகளாய் இல்லாமல் வேறொன்றுமாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரும் நல்லவர்களாகவே இருந்தனர். பார்வோர் கட்டிக்கொண்டிருந்த பட்டணங்களுக்கு நன்மையாக சேற்றில் செங்கல்களை உண்டு பண்ண மண் பிசைக்கிற மாநிலர்களாய் இருக்க வேண்டியிருந்தனர். அந்த விதமாகவே எகிப்தியர்களை பார்வோன் அந்த அடிமைகளை நோக்கி பார்த்தான்.
It was a different look Moses had when he seen passing by the window.
ஆனால் மோசே அவன் அவர்களை நோக்கி பார்த்தபோது அது மோசே கொண்டிருந்த ஒரு வித்தியாசமான பார்வையாக இருந்தது. அவர்கள் சென்று கொண்டிருப்பதை மோசே ஜன்னலின் ஊடாக பார்த்தபோது அவர்களுடைய முகத்தில் சேற்று நீர் வடிவதையும் அவர்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடுவதையும் அவர்களுடைய சரீரங்கள் வளைந்து போயிருப்பதையும் கண்டான். ஆனால் அவன் அவர்களை தேவனுடைய ஜனங்களாகவே கண்டான். அவன் அவர்களை அடிமைகளாக நோக்கி பார்க்கவில்லை, அவன் அவர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக
கண்டான்.
நான் நாட்டை விட்டு நாட்டிற்கு ஒரு தேசத்திலிருந்து மற்றொரு தேசத்திற்கு சென்று பிரசவிக்கிறேனே, நான் அன்பை தவிர வேறெந்த பிரமாணமும் இல்லாமல், வேதாகமத்தை தவிர வேறெந்த புத்தகமும் இல்லாமல், கிறிஸ்துவை தவிர வேறெந்த கோட்பாடும் இல்லாத ஸ்தாபனமற்ற நிறுவனமான இந்த சிறு கூடாரத்தின் வாசல்களை விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு நான் தேவனுடைய பிள்ளைகளை புறக்கணிக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகவே காண
முயற்சித்துள்ளேன்.
அவர்கள் பிரணாம் கூடாரத்தை சேர்ந்தவர்களா என்று நான் கேட்கிறதில்லை. அவர்கள் மெத்தோடிஸ்டுகளா அல்லது அவர்கள் பிரஸ்பிடேரியன்களா அல்லது அவர்கள் பெந்தேகோஸ்தேக்களா அல்லது நசரேன்களா அல்லது யாத்திரிக பரிசுத்தர்களா என்று நான் அவர்களை கேட்கிறதில்லை. நான் அவர்களை தேவனுடைய ஜனங்களாகவே நோக்கி பார்க்க விரும்புகிறேன். அவர்களுடைய செய்கைகளையும் அவர்களுடைய கிரியையையும் காண்கிறேன். அவர்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஊழியக்காரர்களா இருக்கிறார்கள். என்னுடைய இருதயம் அவர்களோடு ஐக்கியம் கொள்ள வாஞ்சிக்கிறது. அவர்கள் எந்த ஸ்தாபன பிரிவினராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் அவர்களுடைய ஐக்கியத்தை வாஞ்சிக்கிறேன். அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் நான் அவர்களை
நேசிக்கிறேன்.
நான் ஒரு ஸ்திரீ வீதியில் ஒரு நீண்ட பாவாடையோடும் அவளுடைய தலைமுடி அழகாக பின்பக்கம் மாறிவிட்டுக் கொண்டு பார்ப்பதற்கு கண்ணியமான உடை உடுத்தி வருவதை காணும் போது அதே சமயத்தில் நான் மற்றொரு வாலிப பெண்மணி ஒருகால் அதே வயதை உடையவள் குட்டைக்கால் சட்டைகளை அணிந்து வருவதையும் காணும் போது இவள் உலகத்தின் பார்வைக்கு நீண்ட கூந்தலை உடைய ஸ்திரீயை பார்க்கிலும் இரட்டிப்பான அழகுள்ளவளாக காணப்பட்டாலும் நான் ஒரு கிறிஸ்தவளை போன்று உடை உடுத்தி இருந்த அந்த பெண்மணியின் பட்சமே சார்ந்திருப்பேன். அவர்கள் அவளை நகைத்து அவளை ஒரு மதபெரியர் என்று அழைத்தாலும் நான் இன்னமும் அவள் பட்சமாகவே சார்ந்திருப்பேன். அவள் மற்ற பெண்ணை போல தனி சிறப்பு வாய்ந்த அழகுள்ளவளா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவள் ஏதோ ஒன்றை காண்கிறாள். அவள் காண முடியாதவரை விசுவாசத்தினாலே காண்கிறாள். அவர் அவளுடைய ஜீவியத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். நான் உதவிக்காரர் அல்லது பிரசங்கியார் அல்லது ஒரு மகபெரியர் என்று அழைக்கப்படுகிற ஒரு மனிதன் பணியில் இருப்பதை காணும் போது அவர் புகைப்பிடிப்பதற்கு மதுபானம் அருந்த நடனங்களுக்கு செல்ல மற்றவர்களைப் போல இருக்க மறுக்கிற காரணத்தால் அவன் ஒரு மதபெரியர் என்று அழைக்கப்பட்டாலும் என் இருதயமோ அவர் பக்கமாகவே செல்லும்.
He is my brother.
Amen.
Down in this Egypt soil, that makes our heart.
அவர் என்னுடைய சகோதரனாய் இருக்கிறார். இந்த எகிப்திய மண்ணில் உள்ள அவரை கட்டித்தழுவி சகோதரனே, நாம் இந்த தேசத்தில் பரதேசிகளும் அந்நியர்களுமாயிருக்கிறோம். நான் உங்களோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறேன் என்று கூற நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. மோசே ஒரு தெரிந்து கொள்ளுதலை, விசுவாசத்தினால் தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியதாக இருந்தது. எத்தனையோ வாலிபர் பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாவதற்கான வாய்ப்பிற்காக குதித்திருந்திருப்பார்களே.
How many young men would have jumped at the opportunity that Moses had to enjoy
எத்தனையோ வாலிபர்கள் மோசேக்கு இருந்த வாய்ப்பிற்காகவும் எல்லா இன்பங்களையும் உலகத்தின் வசீகரிக்கும் அழகை அனுபவித்து மகிழவும் முழு உலகத்தையே தன்னுடைய பாதத்தண்டையில் கொண்டிருக்கும்படியான எகிப்தின் ராஜாவாகும்படி குதித்திருந்திருப்பார்களே. மோசே அலர்பட்டு அவதியுறுகின்ற தேவனுடைய ஜனங்களோடு தன்னுடைய ஸ்தானத்தை தெரிந்து கொண்ட போது அவனுடைய நாளில் இருந்த வாலிபர்கள் என்ன ஒரு முட்டாள்தனமான காரியம் என்று எண்ணியிருக்க வேண்டும்.
By faith, when he lifted up his eyes, he looked beyond the ground.
அவன் ஏன் அதை செய்தான்? விசுவாசத்தினாலே அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவன் இந்த உலக வசீகரிக்கும் அழகிற்கு அப்பால் நோக்கி பார்த்தான். அவன் பாவத்தின் இன்பங்களுக்கு அப்பால் நோக்கி பார்த்தான். அவன் விசுவாசத்தினாலே அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து என்ன சம்பவித்தாலும் பொருட்படுத்தாமல் தேவனை சேவிக்கும்படியான ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்தான் என்று வேதம் கூறியுள்ளது. அது மாறி இருக்கவில்லை. ஒரு நல்ல கட்டிடம் என்று நாம் அழைக்கும் இடத்திற்கு நம்மில் அநேகர் செல்லக்கூடும். ஒரு நல்ல சபை இருக்கையில் அமரும் இன்பங்களையும் ஐக்கியத்தையும் நாம் அனுபவித்து மகிழலாம். நாம் குடிப்பதிலும் புகைப்பிடிப்பதிலும் உடை உடுத்துவதிலும் உலகத்தாரை போல் நடந்து கொள்வதிலும் மிகவும் புகழ் வாய்ந்தவராயிருக்கலாம். ஆனால் காரியம் என்ன? நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அப்பொழுது விசுவாசத்தினாலே நீங்கள் அதரிசனமானவராய் இருக்கிற அவரை கண்டு புறக்கணிக்கப்பட்ட மற்றும் இந்த நாளில் பரிசுத்த உருளையில் இருந்து அழைக்கப்படுகிறவர்களோடு உங்களுடைய தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். விசுவாசத்தினாலே நாம் அதரிசனமானவராய் இருக்கிறவரை கண்டு துன்புறுத்தல்களையும் இன்னல்களையும் அனுபவிப்பதையே தெரிந்து கொள்வோம். ஜனங்கள் துன்பப்படுத்தப்பட வேண்டியதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கூற மாட்டேன். அவர்கள் துன்பப்படுவதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறவில்லை. அது செய்யும்படியான மானிட காரியமாயிருக்காது. ஆனால் துன்பப்படுதல் கடமையின் பாதையில் இருந்தால் அப்பொழுது அது உண்டாகும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்வோமாக. யாரோ ஒருவர் உங்களை குறித்து பரிகாசம் செய்யும்படியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும்படி நான் விரும்புகிறதில்லை. நான் உலகத்தில் இன்னென்ன காரியத்தை விசுவாசிக்காத ஒரு சபையை சேர்ந்தவன் என்ற அதுபோன்ற காரியங்களை, அதாவது ஜனங்கள் உங்களை குறித்து பரியாசம் பண்ணும்படியான வித்தியாசமான காரியங்களை நான் உங்களுக்கு கூற விரும்ப மாட்டேன். நீங்களே அதை உங்கள் மீது வருவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இங்கிருந்து வெளியே போய் தொடர்ந்து தீவிரமாக இருந்து வந்த ஏதோ ஒன்றை செய்யுங்கள் என்று நான் கூற மாட்டேன். யாரோ ஒருவர் நீங்கள் ஒரு மதபரியர் என்று கூறும்படியாக நீங்கள் அதை செய்ய நான் விரும்ப மாட்டேன். நீங்களே அதை உங்கள் மீது வரவழைத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் அது தேவனை நோக்கி உங்களுடைய கடமையின் பாதையில் இருந்தால் உலகம் கூற விரும்புகிறதை அவர்கள் கூறட்டும். நீங்கள் தொடர்ந்து ஜீவியுங்கள். நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்கிறீர்கள். ஒவ்வொரு மனிதனும் ஸ்திரீயும் இதை செய்தாக வேண்டும். மோசே கண்டதை பார்வோன் கண்டிருக்க முடிந்திருந்தால் என்னவா இருந்திருக்கும்? அவன் ஜனங்களின் வேதனைகளை கண்டான். அதற்கு என்ன கரையும் செலுத்தப்பட வேண்டி இருந்தது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் விசுவாசத்தினாலே அவன் பாப சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அதை தெரிந்து கொண்டான். இங்கே சிறிய வாலிப பெண்மணிகள் கவர்ச்சிகரமான வாலிப ஸ்திரீகளாக அமர்ந்திருக்கலாம். உலகமானது உங்களிடத்தில் இப்படி இப்படி செய்யுங்கள், நீங்கள் அழகாயிருக்கிறீர்கள், உங்களுடைய சரீரம் மிகவும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது, நீங்கள் அதை காண்பிக்க வேண்டும் என்று கூற விரும்பும். சகோதரியே, ஒரு புருஷரின் உடையை ஒரு ஸ்திரீ தரிப்பது அருவறுப்பானது என்று கூறின அப்பால் உள்ள அவரை நோக்கியே உன்னுடைய கண்களை ஏறெடுத்துப்பார். உங்களுடைய சமுதாயத்தில் உள்ள புருஷர்கள், உங்களோடு சகவாசம் செய்யும் ஸ்திரிகள், நீளமான முடியை வெட்டிக்கொள்ளுங்கள். அது குளிர்ச்சியாக இருக்கும். அது இது அது அல்லது மற்றதாக இருக்கும் என்றால், அல்லது அது உங்களை சிறந்ததாக்கிவிடும் என்று கூறியிருந்தால், நீங்களோ அதற்கு செவி கொடுக்காதீர்கள். நீங்கள் விசுவாசத்தினாலே உங்கள் கண்களை ஏறெடுத்து, ஸ்திரீயினுடைய தலைமுடியோ அவளுடைய மகிமையாக இருக்கிறது, அவள் அதை வெட்டக்கூடாது என்று கூறின அவரையே பாருங்கள். அவர்கள் அது புகழ் வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய பணியில் சிறந்து விளங்குவீர்கள். அல்லது நீங்கள் நட்புக்காக சற்று மதுவை அருந்தினால் உங்களுடைய எஜமானிடத்தில் சிறந்து விளங்குவீர்கள். நீங்கள் மற்ற ஸ்திரீகளைப் போல சிகரெட்டுகளை புகைத்தால் நீங்கள் உங்களுடைய சுற்றுப்புறத்தாரிடமும் இன்னும் சற்று அதிக நட்புகளாக விளங்குவீர்கள் என்று கூறினால், விசுவாசத்தினால் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து இந்த சரீரத்தை திட்டுப்படுத்தினால் நான் அதை அடித்து போடுவேன் என்று கூறினவரையே நோக்கி பாருங்கள். விசுவாசத்தினால் நாம் அந்த காரியங்களை விசுவாசிக்கிறோம். அது நீங்கள் கண்டுள்ள எந்த காரியமாயும் இருக்கவில்லை. அது நீங்கள் விசுவாசிக்கிற ஒரு காரியமாய் உள்ளது. விசுவாசத்தினாலே மோசே அதை செய்தான். இந்த விசுவாசத்தில் நடக்கும் போது ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டிய ஒரு நேரம் உண்டாகிறது. நாம் செய்கிற மோசமான தவறையே லோத்து செய்துவிட்டான். ஏராளமான சமயங்களில் நாம் நம்முடைய சொந்த நன்மைக்காகவே தெரிந்து கொள்கிறோம். நாம் சிறந்ததா இருக்கிற காரியங்களை தெரிந்து கொள்கிறோம். சில நேரத்தில் சபையில் ஒரு சிறு வீண் சண்டை உண்டானால், அப்போது யாரோ ஒருவர், பாருங்கள் உதவிக்காரர் அல்லது மேய்ப்பர் இந்த பக்கத்தில் இருக்கிறார் என்று கூறுவார். அதை நோக்கி பார்க்காதீர்கள். நீதி எது என்பதையே நோக்கி பாருங்கள். அந்த காரியத்தை வெளியேற்றிவிட்டு அவர்கள் இருவரையும் ஒன்று சேருங்கள். அதுவே தேவ பக்தியாய் உள்ளது. ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. நாம் நமக்காகவே தெரிந்து கொள்கிறோம். நாம் நம்முடைய சொந்த நன்மைக்காகவே ஏதோ ஒரு காரியத்தை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் மோசே தேவனுடைய ஜனங்களோடு நடக்கும்படியான துன்பங்களையும் அவமானத்தையும் தெரிந்து கொண்டான். அதை குறித்து இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். இதற்கு செவி கொடுங்கள். தேவனுடைய ஜனங்களின் துன்பங்களை தெரிந்து கொண்டு அதை மகத்தான பொக்கிஷமாக எண்ணினார். ஏனென்றால் அவன் அதரிசனமானவரை தரிசித்து உறுதியாயிருந்தான். இப்பொழுது லோத்து ஒருமுறை ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியதாக இருந்தது. இந்த காலையில் இங்கு அமர்ந்துள்ள புருஷர்களும் ஸ்திரீகளும் உங்களுடைய இறுதியான தெரிந்து கொள்ளுதலை செய்யலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் இப்பொழுது என்னவா இருக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்த காரணத்தால் நீங்கள் இன்றைக்கு என்னவா இருக்க வேண்டுமோ அவ்வாறு இருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்வதோ இன்றைய தினத்திலிருந்து இன்னும் 5 ஆண்டுகளில் என்னவா இருப்பீர்கள் என்பதை தீர்மானிப்பதாய் உள்ளது. இன்றைய தினத்திலிருந்து இன்னும் 5 வருடங்களில் நீங்கள் ஒரு மிஷனரியாக இருக்கலாம். இன்றைய தினத்திலிருந்து இன்னும் 5 வருடங்களில் நீங்கள் ஒரு புகழ் வாய்ந்த கிறிஸ்தவராக இருக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் தவறான தீர்மானம் செய்த காரணத்தால் இன்றைய தினத்திலிருந்து இன்னும் 5 வருடங்களில் நீங்கள் நரகத்தில் இருக்கலாம். இன்றைய தினத்திலிருந்து இன்னும் 5 வருடங்களில் ஒரு மதுபான மருந்துவிடத்தில் உள்ள எச்சில் படிகங்களை நீங்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கலாம். இன்றைய தினத்திலிருந்து இன்னும் 5 ஆண்டுகளில் நீங்கள் வீதியில் ஒரு விபச்சாரியாக இருக்கலாம். இல்லை என்றால் கிறிஸ்துவுக்கான உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக நீங்கள் எந்த சமுதாயத்திலாவது ஒரு புகழ் வாய்ந்த ஒரு புருஷனாகவோ அல்லது ஒரு ஸ்திரீயாகவோ இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கு செய்துள்ள உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக இன்றைய தினத்திலிருந்து இன்னும் 5 வருடங்களில் நீங்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதில் சென்று மகிமையில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் காண்கிறதை நோக்கி பார்க்காதீர்கள். நீங்கள் விசுவாசத்தினால் காண்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தினால் நீங்கள் தெரிந்து கொள்ளுகிற காரியம் மாத்திரமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதாய் உள்ளது. லோத்து அவன் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆபிரகாம் லோத்திற்கு அவனுடைய தெரிந்து கொள்ளுதலை அளித்தான். தேவன் உங்களுக்கு உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை அளிக்கிறார். நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்பதை இந்த நாளில் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதேன் தோட்டத்தில் ஒரு அறிவின் விருட்சமும் ஒரு ஜீவ விருட்சமும் இருந்தது. மனிதன் தான் விரும்பிட ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் சாத்தியம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவ்வண்ணமாகவே அது இன்றைக்கும் உள்ளது. நீங்கள் விரும்புகிற எதையும் தேர்ந்தெடுக்கும் சாத்தியம் உங்களுக்கு சாத்தியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை சுற்றியுள்ள நவீன காரியங்களையும் புகழையும் உங்களை கவரக்கூடிய கவர்ச்சியையும் நோக்கி பார்க்காதீர்கள் என்பதே என்னுடைய அறிவுரையாய் உள்ளது. ஆனால் தெரிந்து கொள்ளுதல் சரியா கூறினால், விசுவாசத்தினாலே என்ற ஒரு நாள் வாக்கு தத்தத்தை அளிக்கிறவர் வந்து எல்லா தவறுகளையும் சரியாக்கி உங்களுக்கு நித்திய ஜீவனை அளித்து உங்களை எழுப்ப போகிறவரையே தெரிந்து கொள்ளுங்கள். நிந்திக்கப்பட்ட வழியில் உள்ள கர்த்தருடைய சிலரோடு நீங்கள் தெரிந்து கொள்வதாயிருந்தால் கவலையே படாமல் அந்த தெரிந்து கொள்வதையே செய்யுங்கள். தொல்லைகள் எதிர்நோக்கி இருந்தாலும், தேசத்தில் தொல்லைகள் இருந்தாலும், சபையில் தொல்லைகள் இருந்தாலும், வீட்டில் தொல்லைகள் இருந்தாலும், அது எங்கே இருந்தாலும் கவலைப்படாமல் விசுவாசத்தினாலே நான் தேவனை சேவிப்பேன். நான் அவருடைய பிரசன்னத்தில் என்னுடைய இதயத்தில் தாழ்மையாக இருப்பேன். நான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வழியை தெரிந்து கொள்வேன். நான் அவர்கள் நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு விரட்டப்பட்டு பரிகாசம் பண்ணப்பட்டதை காண்கிறேன். ஆனாலும் நான் இன்னமும் என்னுடைய கடமையின் பாதையே தெரிந்து கொள்வேன். நான் அதனோடு தரித்திருப்பேன். அவர்கள் அழும்போது நானும் அவர்களோடு அழுவேன். துக்கம் உண்டாகும் போது நான் அவர்களோடு துக்கப்படுவேன். அவர்கள் ஜீவிக்கிற விதமாகவே நானும் ஜீவிப்பேன் என்றே உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்யுங்கள். நகோமி கூறியது போல இல்லை, ரூத் நகோமியிடத்தில் உன்னுடைய வழிகளே என்னுடைய வழிகளாக இருப்பதாக, என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகளாக இருப்பதாக, நீ எங்கே ஜீவிப்பாயோ அங்கு நான் ஜீவிப்பேன், நீ எங்கே போகிறாயோ நானும் அங்கே செல்வேன், நீ சேவிக்கிற தேவனே என்னுடைய தேவனாக இருப்பார் என்று கூறியது போலே ஆகும். அது உங்களுடைய மனசாட்சியையே அழிக்க நேரிட்டாலும், நீங்கள் யாரோ ஒருவர் என்று எண்ணிக்கொள்ள செய்தாலும், அந்த தெரிந்து கொள்ளுதலையே செய்யுங்கள். உங்களையே கட்டுப்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய நிதிக்கப்பட்ட சிலருடன் உங்களுடைய வழியை தெரிந்து கொண்டு ஊழிய களத்தின் சேவையிலும் கடமையின் பாதையிலும் உண்மையாய் தரித்திருங்கள். லோத்து சுற்றிலும் நோக்கி பார்த்தான். அப்பொழுது அவன், நான் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்து விட்டேன் என்றான். அவன் சோதோமை நோக்கி பார்த்தான். ஆபிரகாம் இருந்த இடத்தில் அவன் கண்டதை விட நல்ல சிறந்த பசுமையான புல்வெளி வயல்களை லோத்து கண்டான். அவன் தன்னுடைய ஆடு மாடுகளை மேய்த்து அவைகளை கொடுமையானவைகளாக்கவும் நல்ல சிறந்த கால்நடைகளாக வைத்திருக்கும்படியான வாய்ப்புகளையே பார்த்தான். நான் எவருடைய உணர்வுகளையும் புண்படுத்திக் கொண்டிருக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் அநேக பிரசங்கிமார்கள் சுவிசேஷத்தோடு ஒப்புரவாகி அதிலிருந்து அதிக பணத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே அவர்களுடைய நிலைமையாக இருந்து வருகிறது. ஒரு ஆகார சீட்டிற்காகவே நான் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையில் உள்ள என்னுடைய விசுவாசத்தின் உறுதியை விட்டுக் கொடுத்து ஒப்புரவாவதை காட்டிலும் வறண்ட நிலத்தில் வாழ்ந்து புசித்து ஓடையிலிருந்து வரும் நீரை பருகி மலிவு விலை கொண்ட சிறு தின்பண்டங்களையே புசித்து வாழ்வதையே விரும்புவேன். நான் அந்த விதமாகவே என்னுடைய வழியை தெரிந்து கொள்வேன். அவர்களில் அநேகர் வெள்ளி உம்முடைய கூட்டத்தோடு உள்ள காரியம் என்ன, அதில் அநேக பெந்தேகோஸ்துக்களும் கூட இருக்கிறார்களே என்று கேட்டனர். ஒரு பெரிய ஸ்தாபன ஊழியக்காரர் அதை கூறினார். அதற்கு நானும் உங்களுடைய ஸ்தாபனம் என்னுடைய கூட்டத்திற்கு ஆதரவு அளிக்குமா என்று கேட்டேன். அண்மையில் லுக் என்ற பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளிவந்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த எழுத்தாளர் பெந்தேகோஸ்தே ஜனங்களை பற்றி பேசியிருந்ததை அங்கே கூறியிருந்தார். அவர், பெந்தேகோஸ்தே சபையானது இந்த உலகில் மிகவும் வேகமாக வளர்கின்ற சபையாக உள்ளது என்று கூறினார். ஏன்? காரணம், புருஷர்களும் ஸ்திரீகளும் தங்களுடைய கண்களை தொலைநோக்குடன் ஏறெடுத்து பார்த்துள்ளனர். அந்த எழுத்தாளரும் கூட பெந்தேகோஸ்தே ஜனங்களை பாராட்டினார். ஓ, உண்மையாகவே அவர்களில் சிலர் தீவிரமாக புறப்பட்டு விட்டனர். ஆனால் மெத்தோடிஸ்ட்கள் ஒரு கோட்பாட்டை ஆராதிக்கின்றனர். அவர்கள் ஒரு கோட்பாட்டின் மூலமே தேவனை ஆராதிக்கிறார்கள். பாப்டிஸ்டுகளும் பிரஸ்பிடேரியன்களும் அதையே செய்கின்றனர். ஆனால் பெந்தேகோஸ்தேக்களோ தங்களுடைய வேதாகமத்தின் மூலமே ஆராதிக்கின்றனர் என்று கூறியிருந்தார். விசுவாசத்தினாலே நாம் வாக்குத்தத்தை காண்கிறோம். அவர்கள் எவ்வளவுதான் நிதிக்கப்பட்டாலும் கவலைப்படாமல் நான் என்னுடைய பங்கை அவர்களோட தெரிந்து கொள்வேன். நான் இன்னமும் அவர்களில் ஒருவனாயிருக்கிறேன். இஸ்ரவேலருக்கு செய்தது போல, அதாவது இவர்கள் கொண்டிருந்த ஏற்றத்தாழ்வுகளை கண்டு இவர்களை பரியாசம் செய்திருந்தாலும், தேவன் ஆசீர்வதித்திருந்தவர்களை சபிக்க முயற்சித்து குன்றின் மேல் நின்ற அந்த கள்ளத்துக்கு தரிசியான பிலேயாமோடு நான் ஒருபோதும் நிற்க விரும்ப மாட்டேன். காரணம், அந்த பாளையத்தில் ஒரு அடிக்கப்பட்ட கண்மலையும் ஒரு ரத்தம் தோய்ந்த பலியும் ஒரு அக்கரிஸ்தம்பமும் இருந்தது. அவர்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் பொருட்படுத்தாமல் அது அவர்களை ஜெபத்திற்கு வழிநடத்திக் கொண்டிருந்தது. அவர்கள் அதனண்டைக்கு வர வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் விசுவாசத்தினால் நடந்து கொண்டிருந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களாயிருந்தனர். அவர்கள் ஒரு ஸ்தாபனமாய் இல்லாமல் அவர்கள் சுற்றி அலைந்து திரும்பவர்களாய் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கின்றனர். ஆனால் நான் அவர்களோடு என்னுடைய வழியை தெரிந்து கொண்டு அவர்களோடு அவர்களுடைய நிலைமைகளோடு சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்களுடைய ஸ்தாபனத்தோடு இல்லாமல் விசுவாசத்தினால் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுள்ளேன் என்ற தேவனுடைய நித்திய ஆவியின் சட்டத்திட்டங்களை சுற்றியுள்ள அவர்களுடைய ஐக்கியத்தில் சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனே, எப்பொழுதும் அந்த மனப்பான்மையை உடையவனாயிருக்க எனக்கு உதவி செய்யும். கவனியுங்கள், அவர்கள் தொடர்ந்து சென்ற போது லோத்து கொடுமையான ஆடு மாடுகளுக்கான வாய்ப்புகளை கண்டான் என்பதை நாம் கண்டறிகிறோம். அநேகர் ஒரு நிரம்பி வழியும் பணப்பையின் வாய்ப்புகளையே காண்கிறார்கள். அநேகர் ஒரு சிறந்த சமூக அந்தஸ்தின் வாய்ப்புகளையே காண்கின்றனர். லோத்து சில கூடுதல் டாலர்களுக்கான சாத்திய கூறுகளையே கண்டான். அவன் நகரத்தின் நகராண்மை கழக தலைவராக இருப்பதற்குரிய சாத்திய கூறுகளையே கண்டான். அவன் ஒரு அந்நியனாய் அழகான அறிவாற்றல் உள்ள மனிதனாய் இருந்தபடியால் நான் இந்த பட்டணத்தின் தலைவராகிவிடலாம் என்று எண்ணினான். அவனுக்கு முன்னால் இருந்த அவைகளின் சாத்திய கூறுகளையே அவன் கண்டான். ஆனால் அந்த தேசத்தை அழிக்கவிருந்த அக்னியை அவன் காணவில்லை. அந்த தேசம் முழுவதும் பாவத்தால் நிறைந்திருந்தது. அவன் தன்னை அதனோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளவில்லை. தேவன் அந்த தேசத்தை அழிக்க வேண்டியதாக இருந்தது. இன்றைக்கு ஜனங்களோ நீங்களாக என்று கூறுவதனால் தங்களை ஒப்புரவாக்கிக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். நான் நீர் ஒரு கிறிஸ்தவனாக என்று கேட்டால் அவர்களோ நான் ஒரு அமெரிக்கன் என்று கூறுகிறார்கள். ஒரு தவளையா இருந்ததை ஒரு காகம் என்று கூற முயற்சிப்பதற்கு எவ்வாறு எந்த சம்பந்தமும் கிடையாதோ அவ்வாறே இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறபடியால் அமெரிக்கா அழிக்கப்பட போவதாய் உள்ளது. அமெரிக்கா தன்னுடைய பாவங்களால் தப்பித்துக் கொள்ளுமானால் நீதியும் சர்வ அதிகாரமும் உள்ள பரிசுத்த தேவன் சோதோம் குமராவை அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக சுட்டரித்து போட்டதற்காக அவைகளை உயிர்த்தெழ செய்து மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டவராயிருப்பார். அவர் நம்மை நம்முடைய பாவங்களினால் தப்பவிட்டால் அவ்வாறே செய்ய வேண்டியவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய அநீதியான கிரியைகளின் பேரில் நீங்கள் பரலோகம் செல்ல அனுமதிப்பாரானால் அவர் அனனியா சபிராளை உயிர்த்தெட செய்து அவர்களுக்கு மற்றொரு வாய்ப்பினை தர வேண்டியவராயிருப்பார். அவர் நிச்சயம் செய்ய வேண்டும். ஆனால் அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். அனனியா தன்னுடைய பணத்தை கண்டான். பேதுரு கிறிஸ்துவை கண்டான். ஓ என்னே, லோத்து அந்த இடத்தில் தன்னுடைய பிள்ளைகளின் அழிவை காணவில்லை. இன்றைக்கு உங்களில் அநேகர் இந்த பழைய சம்பிரதாய கோட்பாடுகள் மற்றும் உள்ள காரியங்கள் சுற்றிலும் இருப்பதையும் இளமை பருவத்தினர் புரியும் குற்றங்களையும் உங்களுடைய பிள்ளைகளின் அழிவையும் நீங்கள் காண்கிறதில்லை. ஒரு விபச்சாரியின் வீட்டில் உங்களுடைய மகள் இருப்பதை நீங்கள் காண்கிறதில்லை. உங்களுடைய மகன் ஒரு குடிகாரனாக அல்லது எங்கோ மேஜையில் சீட்டு விளையாடுவதையும் நீங்கள் காண்கிறதில்லை. காரணம், சோதோம் செழிப்புற்றிருந்தது. பாவம் தட்டி கேட்கப்படாமல் இருந்தது. அவன் நோக்கி பார்த்துக் கொண்டிருந்த போது எல்லா சங்கங்களுக்கும் தலைமையாயிருந்த அவனுடைய மனைவி உப்புத்தூணாக மாறுவதை அவன் காணவில்லை. அவன் ஒரு நொடிப்பொழுதில் எங்கோ ஒரு சிறு பட்டணத்தில் தன்னுடைய ஜீவனுக்காக மாத்திரம் தப்பிக்கப் போவதாக இருந்ததை காணவில்லை. அவனதை காணவில்லை. ஏனென்றால் அவனுக்கு முன்னால் என்ன இருந்தது என்பதை மாத்திரமே நோக்கி பார்த்தான். ஆனால் ஆபிரகாம் அவன் நீர்ப்பாய்ச்சலான தேசத்தை கவனிக்கவில்லை. ஏனென்றால் அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து நாளைய தினத்தையும் அவன் எல்லா காரியங்களையும் சுதந்திரிக்கப் போவதையும் கண்டான். இன்றைக்கு உண்மையான கிறிஸ்தவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து கிறிஸ்துவின் வாக்குத்தத்தை காண்கிறான். சாத்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எல்லா காரியங்களையும் சுதந்திரிப்பார்கள். அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். உண்மையான கிறிஸ்தவன் விசுவாசத்தினாலே மேல் நோக்கி பார்த்து அதை காண்கிறான். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் அவனை அடையுங்கள். அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அவன் அதை செய்த போது தேவனோ, ஆபிரகாமே அந்த தேசத்தினூடாக நடந்து செல், அது முழுவதும் உன்னுடையதாக உள்ளது என்றார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் இதை செய்தான். அதே விசுவாசத்தையே மோசே கொண்டிருந்தான். இது ஒரு உரையாசிரியரால் எழுதப்பட்டு இது இவ்வாறு கூறப்பட்டிருந்தது. அவை மிக அழகான வார்த்தைகளாக இருந்தன என்று நான் நினைத்தேன். மோசே உலகின் மிகச்சிறந்ததை எடுத்து ஒரு தராசில் வைத்தான். மற்றொரு தராசில் மோசமான மார்க்கத்தை வைத்தான். மோசமான மார்க்கமானது உலகின் மிகச்சிறந்ததை விட அதிக எடை கூடியதாக இருந்தது. அது இன்றைக்கு அவ்வாறே உள்ளது. மகவெறியர்கள் அல்லது தெய்வீக சுகமளிப்பவர்கள் அல்லது பரிசுத்த உருளைகள் என்று நாம் இவ்வாறு அழைக்கப்பட வேண்டும் என்ற எந்த காரியத்தால் நாம் அழைக்கப்பட்டாலும் அல்லது அவர்கள் எதுவாக அழைக்க விரும்பினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. உலகம் அளிக்கக்கூடிய மிக சிறந்ததை காட்டிலும் மிக மோசமாக இருக்கிற நாம் அதிக மதிப்புடையவர்களாயிருப்போம். பண்டைய நாகரிகம், தெளிவற்ற பழங்காலத்தவர், மதவெறி என்று அழைக்கப்பட வேண்டாம். அது பிசாசு உங்களுக்கு அளிக்கும்படி பெற்றுள்ள மிக சிறந்ததை விட அதிக மதிப்புடையதாயிருக்கும். அது நிச்சயமாகவே அதிக மதிப்புடையதாயிருக்கும். மோசே கிறிஸ்துவின் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அவன் கிறிஸ்துவை முன்னதாக கண்டான். பின்னர் அவரை குறித்த சில வல்லமையான ஆவியின் ஏவுதலை கொண்ட வார்த்தைகளை பேசினான். பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவார். அவன் அறிந்திருந்தான். அவன் அவரை முன்னதாக கண்டான். அவன் உலகத்தின் எல்லா வசீகரிக்கும் அழகை பார்க்கிறோம். அவருடைய நிந்தையை மகத்தான ஐஸ்வர்யங்களாக கருதினான். கிறிஸ்தவ நண்பனே, இன்றைக்கு உன்னாரதை செய்ய முடியவில்லையா? எல்லா வசீகரிக்கும் அழகையும் உலகத்தின் புகழையும் காட்டிலும் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணின அவரை நாம் காண்கிறோம். இன்றைக்கு மிக மோசமான சபையானது அதனுடைய எல்லா நிலைமையிலும் பிசாசு உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் விட இன்னும் அதிக மதிப்புடையதை அளிக்கும். நாம் கிழித்தறியப்பட்டாலும், நாம் நொறுக்கப்பட்டாலும், நாம் ஸ்தாபனங்களிலும் மதவெறித்தனத்திலும் குழப்பமுற்று நொறுக்கப்பட்டாலும் பிசாசு உங்களுக்கு அளிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் விட அது அதிக மதிப்புடையதாக்கும். நிச்சயமாகவே அவன் எகிப்திலுள்ள புக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதன் பின்னர் அவன் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவன் எகிப்தை விட்டு போனான். ஓ, நான் அந்த வார்த்தையை விரும்புகிறேன். அவன் எகிப்தை விட்டு போனான். பாருங்கள், அவன் அதே ஜன்னலினூடாக நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தான். ஆனால் பார்வோனை விட வித்தியாசமாக நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தான். பார்வோன் தன்னுடைய முடிவை பார்த்திருந்தால் என்னவா இருந்திருக்கும்? பார்வோன் தன்னுடைய தேசம் முழுகுவதை பார்த்திருந்திருந்தால் என்னவா இருந்திருக்கும்? மோசேயோ அதை கண்டான். எப்படி? விஞ்ஞானத்தினாலா? விசுவாசத்தினாலே மோசே அதை கண்டான். விசுவாசத்தினாலே அவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தான். ஏனென்றால் தேவன் இந்த தேசத்தை 400 வருடங்களுக்கு பிறகு சந்தித்து அவர்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வரப்போவதாக அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாமிடத்தில் வாக்களித்திருந்தார். விசுவாசத்தினாலே மோசே தேவன் கூறியிருந்த வார்த்தையை விசுவாசித்தான். விசுவாசத்தினாலே அவர்களை வெளியே கொண்டு வர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவனாக இருந்தான் என்பதை அவன் தானே அறிந்து கொண்டான். அவன் எங்கிருந்தான் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அவன் தன்னுடைய ஸ்தானத்தை சேற்றுக்குழியில் ஒரு சேறு பூசி மெழுகுபோராக தெரிந்து கொண்டான். எகிப்தின் சிங்காசனத்தில் அமர்வதை பார்க்கிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அவன் தெரிந்து கொண்டான். அவன், நான் அதனோடு பரிவிறக்கம் கொள்கிறேன் என்று ஒருபோதும் கூறவே இல்லை. அவன் அவர்களுடைய ஸ்தானத்தையே தெரிந்து கொண்டு அவர்களோடு சென்றான். மகிமை! அவன் அவர்களுடைய ஸ்தானத்தையே தெரிந்து கொண்டான். நாம் அவர்களோடு சென்றோம். ஆவியினால் ஏவப்பட்ட எழுத்தாளர் இவ்வாறு கூறினதில் வியப்பொன்றுமில்லையே. கர்த்தருடைய இழிவாக கருதப்பட்ட சிலரோடு அந்த வழியே நான் தெரிந்து கொள்வேன். நான் இயேசுவோடு உள்ளே துவங்கி இருக்கிறேன். இப்பொழுது நான் அதனூடாக சென்று கொண்டே இருக்கிறேன். நான் கானான் தேசத்திற்கு போகும் என்னுடைய வழியில் இருக்கிறேன். நிச்சயமாக மோசே, அவன் பார்வோனின் குமாரனாக உலகத்தின் வசீகரமான அழகை பார்க்கிறோம். அவன் பார்வோனின் குமாரனாக இருப்பதற்கு பதிலாக ஆபிரகாமின் குமாரனாக இருப்பதையே மோசே விரும்பினான் என்று கூறப்பட்டுள்ளது. பார்வோனின் குமாரனாக ராஜாவாக இருப்பதை காட்டிலும் இழிவாக கருதப்பட்ட ஒரு ஆபிரகாமின் குமாரனாக இருப்பதையே விரும்பினான். நான் இந்த மகத்தான அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதியாய் அல்லது ஒரு எல்விஸ் பிரஸ்லியாய் அல்லது ஒரு பாட் பூனாய் அல்லது நீங்கள் அதை யார் என்று கூற விரும்புகிறீர்களோ அவ்வாறு இருப்பதை காட்டிலும் இந்த உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களோடு என்னுடைய ஸ்தானத்தை தெரிந்து கொண்டு அவருடைய சக ஊழியனாய் இருந்து கர்த்தராகிய இயேசுவின் குமாரனாய் இருக்கவே விரும்புகிறேன். நான் அந்த விதமாகவே என்னுடைய வழியை தெரிந்து கொள்வேன். வாலிப பெண்மணிகள் அந்த விதமான அவர்களுடைய வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மேரி பிக்போட்டாக அல்லது ஏதோ ஒரு பெரிய திரைப்பட நட்சத்திரமாக ஏதோ ஒரு வசீகரமான பெண்ணாக இருப்பதற்கு பதிலாக கர்த்தருடைய இழிவாக கருதப்பட்ட சிலரோடு உங்களுடைய வழியை தெரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு நவநாகரிக திரைப்பட துறையான ஹாலிவுட் திரைப்பட நட்சத்திரமாய் அல்லது பூமியின் மேல் மகத்தான நபராக இருப்பதை விட கிறிஸ்துவின் ஆராய்ந்து முடியாத ஐஸ்வர்யங்களை பிரசங்கிக்கும் பிரசங்க பீடத்தில் உள்ள ஒரு பிரசங்கியாகவே இருக்க விரும்புகிறேன். நான் சாதாரண உணவை சாப்பிட நேரிட்டாலும் பிச்சை எடுத்தாலும் அல்லது நான் என்ன செய்ய வேண்டியிருந்தாலும் நான் கர்த்தருடைய ஜனங்களோடு என்னுடைய வழியை தெரிந்து கொள்வேன். விசுவாசத்தினால் நான் அதை செய்கிறேன். எனக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் தேவனுடைய கிருபையினாலே நான் இன்னமும் விசுவாசத்தினாலே காண்கிறேன். விசுவாசத்தினாலே நான் அதை தூரத்தில் காண முடிகிறது. அங்கு நமக்கு ஒரு வாஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண நம்முடைய பிதா தூரத்தில் காத்திருக்கிறார். அந்த ஒரு நாள் வருமான வரித்துறையில் உள்ள ஒரு மனிதன், நீ ஏன் உங்களுடைய வீட்டு கிரயத்தை அந்த சபைக்கு செலுத்தினீர்? வீட்டின் கிரய மதிப்பான $25,000 அந்த பழைய சிறு குப்பை போல் காட்சியளிக்கும் கூடாரத்துக்கு உன்னை கொடுக்க சொன்னது யார் என்று கேட்டான். அதற்கு நானோ, நான் அதை கூடாரத்துக்கு கொடுக்கவில்லை, அது அங்குள்ள ஜனங்கள் கொடுத்ததாகும் என்றேன். நான் இந்த உலகப் பொருட்கள் எதையுமே வைத்திருக்கவில்லை. நான் காணிக்கை எடுத்துள்ள ஒவ்வொரு பைசாவையும் இந்த சபைக்கே அளித்து விடுகிறேன். ஏன்? என்னுடைய விசுவாசம் தேவன் பேரில் உள்ளதே என்று இந்த உலக காரியங்களின் பேரில் அல்ல. என்னுடைய நேசங்கள் பரத்தில் உள்ளவர்களின் மேல் உள்ளன. நீங்கள் யாவரும் அதே விதமாக இருக்கின்றீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தேவனோடு சரியாக இருந்தால் நலமாக இருக்கும். நீங்கள் அவ்வாறு இருக்கின்றீர்கள் என்பது உண்மையே. நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் விசுவாசத்தினாலே தேவனை விசுவாசிக்கிறோம். மோசே, அவன் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவன் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்த பிறகு அவன் விசுவாசத்திற்காக போராட வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அவன் ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாதிருந்தான். இப்பொழுது மனித தன்மையோடு பார்த்தால் அவன் கோபத்திற்கு பயப்பட வேண்டியவனாய் இருந்தான். அவன் ராஜாவின் கோபத்திற்கு பயப்பட வேண்டியவனாய் இருந்தான். ஆனால் அவன் பயப்படவில்லை. அவன் அதை செய்யவில்லை. ஏனென்றால் அவனுக்கு செய்யும்படியான ஒரு வேலை இருந்தது. அவன் கடமையின் பாதையில் இருந்தான். அதை குறித்து ராஜா என்ன கூறினார் என்று அவன் கவலைப்படவில்லை. அவன் மாறாத அவருடைய வழியே தெரிந்து கொண்டான். இப்பொழுது பார்வோன் உண்மையாகவே அவன் தோற்கடிக்கப்பட்டதை அவன் காண்கிற போது அவன் மோசேக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொடுக்க விரும்பினான். அப்பொழுது அவன், சரி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் யாவரும் தேசத்தில் தங்கியிருந்து கொண்டே உங்களுடைய தேவனுக்கு பலி செலுத்த மாத்திரம் செல்லுங்கள் என்றான். அந்த விதமாகவே பிசாசு கிரியை செய்கிறான். ஓ, நீங்கள் பக்தியாக இருக்க முடியும். நீங்கள் ஏன் போய் ஏதோ ஒரு சபையை சேர்ந்து கொள்ளக் கூடாது? நீங்கள் இந்த எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடத்தில் கூறுகிறார், மனைவியோ, கணவரே, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், இனிமேல் கைவிரல் நக வர்ணம் அல்லது உதட்டு சாயம் மற்ற பொருட்கள் வேண்டியதில்லை, இனிமேல் இது வேண்டியதில்லை, இனிமேல் ஆடம்பர விருந்துகளுக்கு செல்ல வேண்டியதில்லை, இந்த சங்க சம்பந்தமான காரியங்கள் இனிமேல் வேண்டியதில்லை, நான் அதிலிருந்து வெளியேறிவிட்டேன், நான் என்னுடைய நேரத்தை வார்த்தையை வாசிப்பதிலும் வீட்டை கவனித்துக் கொள்வதிலும் செலவு செய்வேன் என்று கூறுகிறாள். அதற்கு கணவனோ, இப்பொழுது அன்பே பார், நீ பக்தியாயிருக்கலாம், சரி, இப்பொழுது பார், நீ இங்கே போகிறாய், நீ தவறான சபையில் சேர்ந்து விட்டாய் என்கிறான். இல்லை, நீ தவறான சபையில் இல்லை, நீ சரியான ஒன்றில் தான் இருக்கிறாய். நீ உனக்கு பிரசங்கிக்கும்படியான ஒரு பிரசங்கியை பெற்றிருந்தால் நீ அந்த பிரசங்கத்தோடு தரித்திருக்க வேண்டும். அதை வேத வாக்கியங்களினூடாக ஆராய்ந்து பார்த்து சரியா என்று கண்டறியுங்கள். ஓ, இங்கே செல்லுங்கள், அவர்கள் இங்கே அதை செய்ய வேண்டியது, புரிகிறதா? அவர்கள் இதை இங்கே செய்கிறதில்லை என்று கூறியுள்ளனர். அந்த விதமாகவே அப்படியே அதுவரை செல்லுங்கள். ஆனால் நீங்கள் தேசத்தை விட்டு செல்ல அவன் விரும்பவில்லை. அந்த விதமாகவே பிசாசு செய்கிறான். நீங்கள் உலகத்தின் காரியங்களை விட்டு செல்ல அவன் விரும்பவில்லை, உலகத்தையே சபைக்குள் கொண்டு வர விரும்புகிறான். அந்த ஒரு நாள் நான் வீதியில் வந்து கொண்டிருந்த போது நான் என்னுடைய வானொலியை திருப்பினேன். அப்பொழுது ஒரு பாடல் ஒலித்தது. நான் அதை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நான், அது ஒரு முழுமையான பக்தி பாடலா இருந்ததா அல்லது பிசாசு உலகத்தின் நிலைக்கு தேவனுடைய காரியங்களை கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறானா என்று இந்த பாடலை குறித்து கூறுவதற்கு முன்பு கிட்டத்தட்ட தீர்மானிக்க வேண்டியதாக இருந்தது. உங்களால் அதை செய்ய முடியாதே, தேவனையே இரக்கமாயிரும். எல்விஸ் பிரஸ்லி எழுதுகிற எல்லா நல்ல பக்தியான பாடல்களும் எத்தனை தொகுதியா இருந்தாலும் நான் கவலைப்படுகிறது. அவன் இன்னமும் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். இந்த நாளில் முழு உலகிலும் உள்ள திரைப்படங்கள் அனைத்துமே எனக்கு தெரிந்த வரையில் பிள்ளைகளை அவைகள் நரகத்திற்கு அனுப்புகிறதை விட இவன் அதிகமாக அனுப்பிவிடுகிறான். மற்றும் அவர்கள் ஏனையோருமே, அவன் கிறிஸ்துவின் சபையை சார்ந்தவன். எல்விஸ் பிரஸ்லி ஒரு பெந்தேகோஸ்தக்காரன். அவர்கள் அந்த மனித ரூபத்தில் உள்ள யூதாஸ் காரியோத்தா இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே தேவனுடைய உன்னத காரியங்களை இங்கே கலக்கும்படியாக பிசாஸ் அவைகளை இங்கே கொண்டு வர முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். ஜனங்கள் இதை மேல் நோக்கி பார்க்க மாட்டார்கள். அவர்கள் இங்கே அப்படியே பார்த்து, பாருங்கள், அவை யாவும் ஒரே விதமாய் உள்ளது என்று கூறுவார்கள். அது ஒரே விதமாய் இருக்கவில்லை. அந்த தேசத்திலிருந்து வெளியேறுங்கள் பிசாசு, நீங்கள் சில நாட்கள் போகலாம், நீங்கள் போய் இந்த தேசத்தில் தங்கியிருங்கள் என்றான். லட்சியமாகவே அவர்கள் திரும்பி வருவார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதன் பின்னர் அது கிரியை செய்யாது என்பதை அவன் கண்டறிந்தான். எனவே அவன் வித்தியாசமான ஏதோ ஒரு காரியத்தை யோசித்தான். அப்பொழுது அவன், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் செல்ல விரும்புகிற எங்கும் புறப்பட்டு செல்லுங்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய எல்லா மனைவிகளையும், உங்களுடைய எல்லா பிள்ளைகளையும், உங்களுடைய எல்லா ஆடுமாடுகளையும் இங்கேயே விட்டு செல்லுங்கள். நீங்கள் அவைகளை இங்கேயே விட்டுவிட்டு நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்றான். காரணம், அவர்கள் இங்கே உடமைகளை விட்டு சென்றால் அது அவர்களை திரும்பி வரும்படி வசப்படுத்திவிடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த விதமாகத்தான் பிசாசு உலகத்தில் கூறுகிறான், உங்கள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் சில உலகத்தின் காரியங்களை நீங்கள் விட்டுவிடும் வரையில் நீங்கள் இன்னமும் புகைப்பிடிக்க விரும்புவீர்கள், நீங்கள் மது அருந்த விரும்புவீர்கள், நீங்கள் உலகத்தாரை போல உடை உடுத்த விரும்புவீர்கள். அதையே பிசாசு நன்கு விரும்புகிறான். பின்மாற்றம் அடைதலை குறித்து அதிகமாக நான் கேள்விப்படுகிறேன். ஜனங்கள் இங்கே நினைக்கிறது போல அவ்வளவு அதிகமாக பின்மாற்றத்தை நான் நம்புகிறதில்லை. அவர்களை திரும்ப வசப்படுத்திக் கொண்டு வரும்படி அவர்கள் எகிப்தில் நிறைய இச்சையான காரியங்களை விட்டு சென்றனர். அவ்வளவுதான், அவர்கள் கூறுகிற அது அல்ல பின்மாற்றம் அடைதல். நீங்கள் உங்களை வசப்படுத்துகிற ஏராளமான உலக காரியங்களையும் கூட அங்கே இன்னும் விட்டுவிடவில்லை. சகோதரனே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேலர் நடுராத்திரியிலே புறப்பட ஆயத்தமான போது அவர்கள் உலகத்தில் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக்கொண்டு போக ஆயத்தமாயினர். தேவனே, அதை போன்ற ஒரு எடுப்புதலை எங்களுக்கு அனுப்பும். நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்துக்கொண்டு புறப்பட ஆயத்தமாகிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் அவரை சந்தியுங்கள் என்ற ஒரு நள்ளிரவு சத்தம் வருகிறது. நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி இருப்பது சிறந்ததாகும். இந்த உலகத்தில் உங்களை மீண்டும் வசப்படுத்தி உங்களை வீழ்த்தக்கூடிய எந்த காரியத்தையும் நீங்கள் உடையவராய் இல்லாமல் இருத்தல் சிறந்தது. ஆயத்தமாகுங்கள், நாம் புறப்படுவோமாக, நாம் போய்கொண்டிருக்கிறோம். என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நடுராத்திரியிலே பார்வோ மிகவும் எரிச்சலாகும் அளவிற்கு அவர்களோ தேவனுக்கு அவ்வளவு உண்மையாயிருந்தார்கள். அவன், வெளியேறுங்கள், வெளியேறுங்கள், போய்கொண்டே இருங்கள், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுங்கள் என்றான். பிசாசு ஒரு மனிதனோடு என்ன செய்யலாம் என்று அறியாத அளவிற்கு அவன் தேவனண்டை மிக நெருக்கமாக ஜீவிக்க முடியும் என்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அது உண்மை. வெளியேறுங்கள், போய்கொண்டே இருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தை கண்டான். மண் பிசைகிறவன் இல்லை, மண் பிசைகிறவனாக அல்ல, அவன் கர்த்தருடைய வருத்தொதுக்கப்பட்ட சிலரோடு தன்னுடைய வழியை தெரிந்து கொண்டான். பார்வோம், உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எங்கிருந்து வெளியேறுங்கள், நான் உங்களோடு என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என்றார். விசுவாசத்தினாலே மோசே தேவனுக்கு அவ்வளவு உண்மையாயிருந்தான். நீங்கள் தேவனை உண்மையாய் தரித்திருந்தால் அப்பொழுது விசுவாசம் அற்புதங்களை நடப்பிக்கும். விசுவாசத்தினாலே நாம் அவரை காண்கிறோம். நம்முடைய நேரம் முடிந்து விட்டது, நேரம் கடந்து விட்டது. ஆனால் விசுவாசத்தினாலே இந்த காலையில் உங்களுடைய கண்களை எடுத்து பாருங்கள். உங்களை சுற்றிலும் என்ன உள்ளது என்றும் இந்த நவநாகரிக உலகத்தையும் நோக்கி பார்க்காமல் வாக்குத்தத்தத்தை அளிக்கிற அவரையே நோக்கி பாருங்கள். வேதம் நாம் இப்பொழுது எல்லா காரியங்களையும் பரிபூர்ணமாய் காண்கிறதில்லை, ஆனால் நாம் இயேசுவை காண்கிறோம் என்று உரைத்துள்ளது. இந்த காலையில் நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள், அப்பொழுது உங்களுடைய வழிகள் மாற்றப்படும். ஜெபத்திற்காக நாம் நம்முடைய தலைகளை சற்று நேரம் தாழ்த்துகையில் கர்த்தர் இந்த செய்தியோடு தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. இப்பொழுது உங்களுடைய இதயத்தில் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் உலகத்தின் காரியங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? விசுவாசத்தினால் நீங்கள் இயேசுவை காண்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய புகழை உங்களுடைய சபையை நோக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? உலகத்தோடு உள்ள உங்களுடைய சகவாச நிலை என்னவாய் உள்ளது? அல்லது அநீதி உள்ளவர்களுக்காக நீதிமானாய் ஒரு இரத்த சாட்சியாய் பாடுபட்டு உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலதுபாரசத்தில் தாமே வெற்றிருக்கிற இரக்கமுள்ள இயேசுவை நீங்கள் காண்கிறீர்களா? உங்களுடைய கண்களை நீங்கள் எடுத்து அப்பால் உள்ள அந்த ஜீவ விருட்சத்தை காண முடியவில்லையா? அப்படியானால் இந்த விஞ்ஞான மற்றும் அறிவுபூர்வமான விருட்சத்தை விட்டுவிட்டு அவரை சேவியுங்கள். நான் ஜெபிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஜெபத்தில் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களுடைய தேவையை குறித்து ஏதாவது வேண்டுகோள் இருக்குமாயின் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களுடைய எல்லா கரங்களையும் காண்கிறார். நீங்கள் ஒரு பாவியாய் இருந்தால் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து இப்பொழுதே பாருங்கள். நீங்கள் அலட்சியம் உள்ளவர்களாக இருந்து வந்திருந்தால், நீங்கள் சிறு சச்சரவுகளையும் மற்றும் சிறு காரியங்களையும் உடையவராய் இருந்து வந்திருந்தால் அது என்ன வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது? நீங்கள் இந்நாட்களில் ஒன்றில் மறிக்கப் போகிறீர்கள். எந்த நாளில்? ஒரு கால் இன்றைக்காய் இருக்கலாமே, உங்களுக்கு தெரியாது. இப்பொழுதிலிருந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் நரகத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் பரலோகத்தில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும், உங்களுடைய ஜீவியத்தில் சரியில்லாத காரியம் ஏதாவது இருக்குமாயும் நீங்கள் விசுவாசத்தினாலே இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், என்னால் அவள் செய்ததை பொறுத்துக் கொள்ள முடியவில்லையே, என்னால் அவன் செய்ததையும் கூட பொறுத்துக் கொள்ள முடியவில்லையே என்று கூறலாம். அவர்கள் என்ன செய்திருந்தாலும் பொருட்படுத்தாமல் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள், ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு நீங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து ஒவ்வொரு நபரின் தப்பிதங்களையும் அவர்களுக்கு மன்னிக்கவில்லை என்றால் அப்பொழுது உங்களுடைய பரலோக பிதா உங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். எனவே அதை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இதயத்தில் எந்த நபருக்கும் எதிராக, பாவிக்கு எதிராகவோ அல்லது ஒரு பரிசுத்தமானுக்கு எதிராகவோ ஒரு குற்ற உணர்வு கொண்டிருந்தால் நீங்கள் நரக அக்கினியின் அபாயத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய கண்களை எடுத்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய சத்துருவை காண்கிறீர்களா, அல்லது நீங்கள் உங்களுடைய இரட்சகரை காண்கிறீர்களா? நீங்கள் இந்த காலையில் யாரை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சுகவீனமாயிருந்து நீங்கள் சுகமடைய முடியாது என்று உங்களுடைய மருத்துவர் கூறினால் உங்களுடைய கண்களை சிலுவை கண்டு எடுத்து பாருங்கள். அங்கே அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் குணமானோம்.
Don't look at what the doctor says. He's working in science. Faith works in the realm of spirit and God.
மருத்துவர் என்ன கூறுகிறார் என்பதை நோக்கி பார்க்காதீர்கள். அவர் விஞ்ஞானத்தின்படி கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசமோ ஆவிக்குரிய மண்டலத்திலும் தேவனிலும் கிரியை செய்கிறது. நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்தியிருக்கையில் இந்த காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது சிந்தித்து பார்ப்போமாக. தேவன் அவைகளை கண்டார். நாம் ஜெபம் செய்வோமாக.
O eternal God, in the quietness of this worship now, after the message has gone forth,
நித்திய தேவனே, இப்பொழுது இந்த அமைதியான ஆராதனையில் செய்தி கொடுத்து முடித்து விட்ட பிறகு கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் அந்த விதைகள் கற்பாறையான நிலத்தில் விளைச் செய்யாதேயும். கர்த்தாவே, செய்தியானது நெருஞ்சில்களிலும் முட்களிலும் விடச் செய்யாதேயும். அவை இந்த ஜீவியத்தின் கவலைகளை லோத்தை போல் நெருக்கி போட்டு முடிவிலே எரிந்து போட செய்யும். ஆனால் ஓ ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவரே, அது நல்ல செழிப்பான நிலங்களில் செய்த தவறுக்காக மனமருந்துகின்ற இருதயங்களில் விழட்டும். நானும் கூட கர்த்தாவே, அதாவது நாங்கள் யாவரும் நோக்கி பார்க்கும் தேவனுடைய கண்ணாடியினூடாக நோக்கி பார்த்து புறக்கணிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசுவின் சபையை, புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களை, புறக்கணிக்கப்பட்ட வழியை கண்டு நாங்கள் இந்த மகிமையான வழியில் நடப்போமாக. மோசே அவன் எங்கே நடந்து கொண்டிருந்தான் என்பதை அறியாதிருந்தது போலவே ஜனங்கள் எங்கே சென்று கொண்டிருந்தனர் என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். அவர்கள் எந்த வழியாய் செல்ல வேண்டும் என்பதை அறியாதிருந்தனர். அவர்கள் அப்படியே புறப்பட்டிருந்தனர். ஓ தேவனாகிய கர்த்தாவே, இந்த அழகான பாடல் இசைக்கப்பட்டுக் கொண்டிருக்கையில் எங்களால் விசுவாசத்தினால் அந்த தூர தேசத்தை காண முடிகிறது. அது அப்படியே இப்பொழுது இருப்பதாக, அதாவது இங்குள்ள புருஷர்களும் ஸ்திரிகளும் உலகம் என்ன கூறப்போகிறது அல்லது அவர்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து சிந்தித்து பார்க்காதிருப்பார்களாக. அவர்கள் தங்களுடைய ஆவியில் எழும்பி செல்வார்களாக. மோசே வெளிச்சத்தை பின்தொடர்ந்தான், அது அவனை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு வழிநடத்தினது. அவன் எங்கே சென்று கொண்டிருக்கிறான் என்பதை அறியாமல் பகலை பார்க்கிலும் பிரகாசமான அந்த தேசத்திற்கு வெளிச்சத்தில் அவன் அப்படியே நடந்தான். கர்த்தாவே, இங்குள்ள அநேகர் வேதாகம வெளிச்சத்தில் நடந்து பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் சபையோடு, முதற்பேறானவர்களின் சபையோடு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுள்ள புதிதாய் பிறந்த குழந்தைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் வழிநடத்தப்பட இன்றைக்கு அருள் புரியும். நாங்கள் இந்த ஐக்கியத்தில் தேவனுடைய நிபந்தனைகளை சுற்றிலும் ஒருங்கே நடந்து ஞானஸ்தானத்தில் அவரை சேவித்து அவருடைய மரணம் அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலில் கீழ்ப்படிவோமாக. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்ற அவருடைய கட்டளையில் அவரை நாங்கள் சேவிப்போமாக. நாங்கள் தெய்வீக சுகமளித்தலில் அவரை சேவித்து வியாதியஸ்தருக்காக ஜெபிப்போமாக. நாங்கள் அவரை ராபோஜனத்தில் அப்பம் பிற்குதலில் ஒருமனப்பட்டவர்களாய் பங்கு பெற்று வார்த்தையின் பேரில் ஐக்கியம் கொள்வோமாக. தேசமானது காட்சியில் வரும் வரையில் அவருடைய தெய்வீக நிபந்தனைகள் யாவற்றிலும் நாங்கள் அவரை சேவிப்போமாக. கர்த்தாவே இதை அருளும். இப்பொழுது நாங்கள் இவை யாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மண்டை சமர்ப்பிக்கையில் எங்களுடைய ஜெபத்தை கேட்டருளும். இப்பொழுது நம்முடைய தலைகள் தாழ்த்தி இருப்பதோ அமைதியாக மெதுவாக நாம் இந்த பாடலை பாடுவோமாக. இப்பொழுது இது ஆராதனையாய் உள்ளது. செய்தியானது முடிவுற்று விட்டது. யாரும் போக வேண்டாம், அப்படியே அமைதியாயிருங்கள். நாம் ஆராதிப்போமாக. செய்தியானது திருத்திக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் என்றும், நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றும், நீங்கள் இன்றைக்கு இருக்கிற பிரகாரமாக இருக்கும்படி செய்தது எது என்றும் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உங்களை கண்டனம் செய்கிறது எதுவென்றால் நேற்று நீங்கள் செய்த ஏதோ ஒரு காரியத்தினாலே ஆகும். அது நாளை என்னவாக இருக்கும் அதை இன்றைக்கே சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் நாளை விடுதலையாயிருப்பீர்கள். புரிகிறதா? நீங்கள் ஒரு தெரிந்து கொள்ளுதலை செய்ய வேண்டும். நீங்கள் அதை எப்படி செய்ய முடியும்? விசுவாசத்தினாலே. நான் இப்பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் விட்டுவிடட்டும், நான் இப்பொழுதே விட்டுவிடட்டும். என்றோ ஒரு நாள் நான் அப்பால் உள்ள அங்கு செல்லப் போகிறேன். நாம் அந்த அழகான சீக்கிரத்தில் இனிமையாய் சந்திப்போம். இப்பொழுது உங்களுடைய ஆவியில் கர்த்தரை அப்படி ஆராதியுங்கள்.
In sweet,
நாம் அந்த இழிவாக கருதப்பட்ட சபையை சீக்கிரத்தில் இனிமையாய் சந்திப்போம். செல்ல கடினமாய் உள்ளது, ஆனால் நாம் என்றோ ஒரு நாள் சந்திப்போம். சம்பூர்ணரான நம்முடைய பிதாவுக்கு நாம் நம்முடைய துதியின் காணிக்கையை செலுத்துவோம். ஏனென்றால் அவருடைய அன்பின் மகிமையான வெகுமதி நம்முடைய பரிசுத்தமாக்கும் ஆசீர்வாதங்கள். விசுவாசத்தினால் நான் கர்த்தருடைய இழிவாக கருதப்பட்ட சிலரோடு என் வழியை தெரிந்து கொள்கிறேன். நாம் அந்த அழகான கரையில் சீக்கிரத்தில் இனிமையாய் இனிமையாய் சீக்கிரத்தில் சந்திப்போம். நாம் அந்த அழகான கரையில் சீக்கிரத்தில் இனிமையாய் இனிமையாய் சந்திப்போம். அங்கே ஒரு தேசம் உண்டு, அப்படியே அவரை ஆராதியுங்கள். இது ஆராதனையாய் உள்ளது. விசுவாசத்தினால் என்னால் காண முடிகிறது. விசுவாசத்தினால் நான் என்னுடைய தெரிந்து கொள்ளுதலை செய்கிறேன். ஓ பிதா காத்திருக்கிறார். கர்த்தருடையவர்கள் யாவரும் அங்கிருப்பதை நான் காண்கிறேன். சகோதரன் ஜார்ஜ், சகோதரன் ஸ்டுவர்ட், எல்லா பரிசுத்தமான்களுமே அங்கே. நமக்கு ஒரு வாசஸ்தலம். ஆம் கர்த்தாவே, இனிமையாய். அவளுடைய தந்தை ஹாவர்ட் எட்வர்ட் நீண்ட காலத்திற்கு முன்னர் அந்த வழியை தெரிந்து கொண்ட பண்டைய பரிசுத்தமாக்கப்பட்ட நண்பர்கள் யாவரும் அங்கே அப்பால் உள்ளனர். நாம் அந்த அழகான கரையில் இனிமையாய் ஆம் கர்த்தாவே சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் சந்திப்போம். நாம் அந்த அழகான ஓ தேவனே ஆசீர்வாதமான இனிமையான கீதங்களை பாடுவோம். தேவனுக்கு மகிமை, அங்கு துயரமே இருக்காது. அந்த ஆசீர்வாதமான அமைதியான இடத்தில் பெருமூச்சு விடுதலே இல்லை. அந்த அழகான இனிமையாய் இனிமையாய் சீக்கிரத்தில் நாம் சந்திப்போம்.
On that beautiful shore.